யாவரும் ஜெயிப்போம். மகா கிருபையும் இருக்கமல்ல நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் நடுவில் யாவரும் துதிக்கணும் எழுத்த கிருபிக்காய் நன்றி ஆண்டவரே சொல்றோம். ஆண்டவரே, கடந்த 30 வாரங்களாக இந்த வேடபாதத்தை எங்களுக்கு ரகசியங்களை அறிந்து கொண்டிருக்க செய்தீர். அதே போல ஆண்டவரே, இந்த வாரம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த வேத ரகசியங்களை அறிய நீரே கிருபா இறங்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, செய்தி கொடுக்கக்கூடிய தாசரை நீரே பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த வேத பாடத்தை நடத்துகின்ற ஒவ்வொருவரும் நீரே ஆசீர்வதியும். துதி கண மகிமையில் அவமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவர்கள் தூயப்பாரு. ஆமே.
சோதர சோதரே, இப்ப நம்ம 3 அறுவடைகளுக்கு தலைப்புல சத்தியத்தை பார்க்க போறோம். அதற்காக சகோதரர்களை சார்பாக அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இந்த தினத்திலும் கூட தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவருடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்காகவும் முதலாவது நம்ம அவருக்கு கொடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அநேக வாரங்களாக நடந்த பாடங்கள் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னும் வரக்கூடிய பாகங்கள் வந்து ரொம்ப ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கினதாக இருக்குது. ரொம்ப முக்கியமான கிளைமேக்ஸ் நம்ம போயிட்டே இருக்கிறோம். போக போக ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு. அதே போல இன்றைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. வேதாகமத்தின் 3 அறுவடைகள் என்கிற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். அறுவடை என்று சொல்லும் போது அதனுடைய வசனம், முதலாவது வசனம் நம்ம படிக்கலாம். மத்தேயு 13:39. மத்தேயு 13:39.
அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள்.
இங்க அறுவடை பத்தி நீங்க நம்ம பாக்குறோம். அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுவடை என்பது உலகத்தினுடைய முடிவாக சொல்ற கேஜிவி பைபிள் எப்படி இருக்குதுன்னா, அது ஹார்வெஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு. என்னவி பைபிள்ல அந்த உலகம் வேர்ல்டுங்கிறதுக்கு பதிலாக எப்படி இருக்குதுன்னா, தி ஹார்வெஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஏஜ். அதாவது அறுப்பு இந்த யுகத்தின் முடிவு அப்படிங்கிறார். அப்ப அந்த உலகம் என்று சொல்லும் போது அங்க அறுப்பு உலகத்தின் முடிவு என்றால், உலகம் முடிய போறதில் அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா உலகம் என்பது எதை குறிக்கிறதுன்னா, ஒரு யுகத்தை குறிக்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் உலகம் அல்லது யுகம் எதை குறிக்கிறதுனா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை அது குறிக்கிறதாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவிலும் ஒரு அறுவடை நடக்கும். அதான் வந்து அறுப்பு உலகத்தின் முடிவு என்று சொல்லும் போது, ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் ஒரு அறுவடை நடக்கும். அதை இங்க வந்து இந்த சாப்டர் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, இங்க முதலாம் உலகம் அப்புறம் 2 உலகம் எடுத்துக்கொள்ளும் போது அதுல யூதர் யுகம், அப்புறம் சுவிசேஷ யுகம். அதுல யூத யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க தமிழ்ல போட்டிருக்கு பாத்தீங்க, அறுவடை காலம். அதே போல சுவிசேஷ யுகம் முடிவுல அறுவடை காலம். எல்லா யுகத்திலும் அறுவடை இல்ல, சில குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம் அறுவடை நடைபெறுகிறது. இப்ப முதலாம் உலகம் எடுத்துட்டு அதுல வந்து எந்த ஒரு அறுவடை நடக்கல. ஆனா சில யுகங்கள்ல அது வந்து யுகத்தின் முடிவுல அறுவடை நடக்குது. அப்போ இங்க அறுப்பு உலகத்தின் முடிவு என்று சொல்லும் போது, ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் ஒரு அறுவடை நடக்கும். சரி, அறுவடைன்னா என்ன அது நம்ம பார்க்கணும். அறுவடை என்றால் என்ன? ஏன்னா அங்க கர்த்தர் இயேசு பேசும்போது அறுப்பு உலகத்தின் முடிவுன்னு சொன்னாக்கா அறுவடைன்னா என்ன? இப்ப அறுவடை என்பது நம்ம நேரடி அர்த்தம் எடுத்துட்டா, இந்த அறுவடை வந்து விவசாயிகளுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல வந்து அவங்க விவசாயம் செஞ்சு அறுவடை என்பது என்னன்னா, விவசாயம் செய்து விவசாயத்தினுடைய கடைசி வேலை, கடைசி வேலை, அதாவது பலனை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது, வீடு சேர்க்கறது, அதான் வந்து அறுவடைன்னு சொல்லி நான் பார்க்க. இது வந்து உண்மையிலேயே தேவன் ஏதாவது அறுவடை அந்த மாதிரி விவசாயம் பண்றாரா? அப்படிதான் அறுவடை விவசாயம் பண்றாருங்களா? தேவன் ஏதாவது விவசாயம் செஞ்சுருக்கிறாரா? ஏன்னா அறுவடை என்பது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும்போது இது நேரடி அர்த்தம் எடுக்கவே முடியாது. முதல்ல வந்து ஒரு வசனம் வந்து இது நேரடி அர்த்தமா இல்ல அடையாள மொழியான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலன்னா, அந்த ஒருவேளை அந்த அந்த வசனங்களுடைய நேரடி அர்த்தம் நம்ம முதல்ல எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா அதுல மீனிங் வந்துச்சுனாக்கா அது நேரடி அர்த்தமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதனுடைய மீனிங் வந்து ஒத்து வரதில்லை நேரடி அர்த்தம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம எங்க போனோம், ரன் அந்த ஹவு டு ஸ்டடி பைபிள் நம்ம எடுத்து இல்லைங்க. அதுல வந்து ரெண்டாவது பாகம் அடையாள மொழியில அது சொல்லப்பட்டிருக்கும். அடையாள மொழியில நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நேரடி அர்த்தமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா தேவன் வந்து எந்த விவசாயமே பண்றது இல்லைங்கிறது நம்ம நல்லா தெரியும். அப்போ நேரடி அர்த்தம் எடுத்து பார்த்தா அறுவடை பத்தி புரிந்து கொள்ளவே முடியாது. இது ஒரு அடையாள மொழியில சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, வேதாகமத்தில் ஏராளமான ஆச்சரியமான அடையாள மொழியில தேவன் பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே அதை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன் நான் அடையாள மொழியில பேசியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த அடையாள மொழியில பேசும்போது அதனுடைய அர்த்தங்களே மனுஷங்கள் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. அப்ப தேவன் எதிர்ப்பு அவருடைய மனசுல இருக்கிற அந்த சத்தியம் அப்படியே இருக்கும், என்னைக்கும் மாறாது. அறுவடைனாக்கா நீங்க அறுவடை நினைச்சீங்கன்னா அது என்னைக்குமே மாறவே மாறாது. அறுவடை அதனுடைய அர்த்தம் அவ்வளவு. அப்போ அது அதுக்கு சம்பந்தப்பட்ட வேறொரு விஷயத்தை தேவன் வந்து நம்மளுக்கு விளக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த அடையாள மொழியை நம்ம புரிந்து கொள்ளும் விதமாக, அப்போ இந்த அறுவடை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அதை நம்ம பார்க்கும்போது இது ஒரு காலப்பகுதியை குறிக்கிறதாக இருக்கு. அதற்கு நம்ம போல அறுவடை காலம் இது, இது கூட ஒரு காலப்பகுதியை உள்ளடக்கின்றதாக இருக்கு. அப்போ பலனை கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேர்க்கிற காலம், அது கூட ஒரு காலப்பகுதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு, காலப்பகுதியை உள்ளடக்கினதாக இருக்கு. அப்போ எந்த ஒரு அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி, இப்ப உதாரணமா இப்போ இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், நாளை காலையில நான் எழுந்திரிச்சு நான் போய் அறுவடை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க போக முடியுங்களா? அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அறுவடை பண்ணணும்னா முதலாவது என்னென்ன வேணும், என்னென்ன பொருள்கள் வேணும், முதல் என்ன வேணும், நிலம் இல்லைங்களா? நிலம் முதல்ல வேணும், விவசாயம் பண்ணணும்னா அது நிலம் வேணும். அப்புறம் ரெண்டாவது அந்த நிலம் ரெண்டாவது என்ன பண்ணணும், பண்படுத்தப்படணும் இல்லைங்களா, உழுவணும். அதாவது அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு டிராக்டர் வச்சு ஒரு அடியெல்லாம் வந்து அவங்க பேர்த்து எடுக்கிறாங்க, ஒரு அடி ரெண்டு அடியெல்லாம் பேர்த்து எடுத்துறாங்க. எடுத்து அந்த மண்ணை வந்து நல்லா தட்டி நல்லா லூஸ் பண்றாங்க. அப்ப எதுக்காக அதை பண்றாங்கன்னா அதுல விதை போட்ட சுலபமாக வர்றது. ஏன்னா உழுகாம விதை போட்ட என்ன ஆகாது, விதை வேதை அவ்வளவு நல்லா வராது. அதனால முதலாவது நிலம் வேணும், ரெண்டாவது உழுகணும், மூணாவது வேலை விதைக்கணும், அப்புறம் அந்த விதை விளையக்கூடிய ஒரு கால பகுதி கண்டிப்பா குரோயிங் பீரியட். அந்த விதை வந்து முளைச்சு வந்து செடியாகி அப்புறம் அது வந்து பலன் கொடுக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அதற்கு வேணும். எல்லா விதைகளுக்கும் ஒரே மாதிரி காலப்பகுதி தேவன் வைக்கல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கால, அரிசிக்கு ஒரு காலப்பகுதி, இது கோதுமைக்கு ஒரு காலப்பகுதி, அப்புறம் காய்கறிகளுக்கெல்லாம் ஒரு காலப்பகுதி. அதுக்கு அந்தந்த டைமுக்கு தான் அது வரும், அது நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு அதுக்கு குறிப்பிட்ட காலப்பகுதிகளை தேவன் வச்சுக்கிறாங்க. அப்போ அதே போல தான் அந்த அது மட்டும் இல்லை, அந்த வளர்ச்சிக்குரிய காலத்தில் அந்த செடிக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அது நல்லா வளரணும்னா தண்ணீர் வேணும், உரம் வேணும், காற்று வேணும், ரொம்ப முக்கியமானது சூரிய ஒளி. சூரிய ஒளியில எந்த செடியும் வளர்றது, ஏன்னா அந்த சூரிய ஒளியில தான் அது என்ன நடக்குது, போட்டோசிந்தசிஸ் இல்லைங்களா, குளோரோஃபில் உற்பத்தி ஆகுது, ஸ்டார்ச் அந்த அந்த உணவு அதுக்கு தயாராகுது. சூரிய ஒளியில தயாராகுது. அதுக்கப்புறம் வளர்ந்து நல்லா வந்து பலன் கொடுக்கிற டைம் வரும்போது லாஸ்டா நடக்கிறது வேலை தான் அறுவடை. அப்ப அறுவடை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலத்தை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மீண்டும் வேறொரு விவசாயத்துக்கு அவங்க தயாராகும், வேறொரு விவசாயத்துக்கு ரெடி பண்ணிடுவான். அப்ப இதுதான் வந்து விவசாயிகள் உபயோகப்படுத்துற, விவசாயிகள் பயன்படுத்துகிற ஒரு முறை. இதே ஒரு முறை தான் தேவன் பண்றாங்களாம். ஆனா வேற விதத்து வேற ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கினதா இருக்கு. இதே மாதிரி மெத்தட். அப்ப தேவன் கூட ஒரு நிலம் எடுக்கிறாரு, அவர் கூட உழுகிறாரு, அவர் கூட விதைக்கிறாரு, அவர் கூட ஒரு வளர்ச்சி காலம் பாக்குறாரு, அவர் கூட அறுவடை பண்றாரு. இது கொப்பாக வேற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரொம்ப முயற்சி இருக்கு. உலகத்தில் நடக்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வச்சுதான் வந்து தேவன் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துறாரு. உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியும் கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, நம்ம சாதாரணமா நினைக்கூடாது, எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மேரேஜ் ஆகட்டும், இல்ல வந்து விவசாயம் ஆகட்டும், இல்ல வந்து நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆகட்டும், எது வேணாலும் நம்ம எடுக்கலாம். என்ன எடுத்தினாலும் கூட அதுல தேவனுடைய தெய்வீக திட்டம் அதுல மறைஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், அது அதை சொல்லி அதை புரிய வைப்பார். ஏன்னா பரலோகத்தின் விஷயம் பெரிய எடுத்த சமாச்சாரம், அது வந்து நம்மளுக்கு அவ்வளவு சுலபமாக புரியாது. அதனால அவர் என்ன பண்றாருனா, உலகத்துல சில உதாரணங்கள் வச்சு அதன் மூலம் நம்மளுக்கு விளக்குறதுக்கு அவர் பாக்குறாரு. அப்ப அந்த அறுவடை வேலையில கூட தேவன் இதே தான் பண்றாரு. அப்ப எப்படி ஒரு விவசாயி பண்றாரு, அதே போல தேவன் பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த அறுவடை வேலைகளை அவர் செய்கிறதாக நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் எடுத்துக்கொண்ட நிலம் எது, சரி இல்லைங்களா, கரெக்ட் இல்லைங்களா? அதாவது மத்தேயு 13 அதிகாரம் 38 வசனத்தில் நம்ம பாக்குறோம், நிலம் உலகம், தேவன் எடுத்துக்கொண்டது நிலம் உலகம். உலகம்னா உலக மக்கள், உலக மக்கள்னா என்ன, மக்கள் வந்து நிலமா, மக்களுடைய உள்ளம் இல்லைங்களா? அவ மக்கள் தான், மக்களுடைய உள்ளம் அது உலகம், அதுதான் நிலம், தேவன் பயன்படுத்துகிற நிலம். அப்ப மனிதர்களுடைய உள்ளம் அவர் அவருடைய அவர் விவசாயம் செய்கிற ஒரு நிலமாக இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வைக்கணும் என்னன்னா, விவசாயிகள் இப்போ சில பேர் வந்து 10 ஏக்கர் வச்சிருக்காருன்னு வைக்கணும். ஒரு விவசாயி வந்து 10 ஏக்கர் வச்சிருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார்னா, அவரு வந்து யோசிப்பார், சரி 10 ஏக்கர்ல விவசாயம் பண்ண வேண்டாம், இந்த டைம் 2 ஏக்கர் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுப்பார். சில நேரங்களில் எப்படி முடிவு எடுப்பாரு, சரி 2 ஏக்கர்ல வந்து நெல் போடலாம், 2 ஏக்கர்ல கரும்பு போடலாம், இன்னும் 2 மிச்சிக்கிற இடத்துல சும்மா விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 ஏக்கர்லயே விதைக்கலாம் அப்படிமா. இது வந்து யாருடைய விருப்பம், அது விவசாயினுடைய விருப்பம், அது யாருமே தடுக்க முடியாது. அவர் பார்த்து டிசைட் பண்ணாருன்னா அது அவர் செய்வார், கண்டிப்பா அது நடத்தி காமிப்பார். அப்ப அதே போலதான் தேவன் கூட தம்முடைய தெய்வீக திட்டத்துல இந்த விதைக்கிற வேலை அது அவருடைய விருப்பம், யாரும் என்ன பண்ண முடியாது, போய் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா, சில குறிப்பிட்ட யுகங்கள்ல சில காலப்பகுதிகளில் இந்த ஒரு அறுவடை கான்செப்ட் வச்சு வேறொரு வேலை அவர் செய்யறார். அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பைபிள்ல படிக்க போறோம், ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இப்ப பைபிள்ல எத்தனை அறுவடைகள் பத்தி பேசிருக்குதுன்னா, எத்தனை போகம் பண்றாரு அப்படின்னா, 3 போகம் பண்றாரு, 3 விவசாயம் பண்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. முதலாவது யூதர் யுகத்தின் அறுவடை. இப்போ அறுவடை என்று சொல்லும் போது முதலாவது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அறுவடைங்கிறது என்னன்னா, பலனை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துருவாங்க, அப்புறம் தேவைப்படாத பொருள்களை அங்கேயே போட்டு எரிச்சிடும். அந்த எங்க அறுவடை பண்ணாங்களோ, எங்க விதைச்சாரோ, எங்க வளர்த்தாரோ, அந்த நிலத்திலேயே அந்த வேஸ்ட் பொருள்களை எல்லாம் வந்து எரிச்சு போட்டு வந்துடும். ஆனா பலனை கொண்டு வந்து வீடு சேர்த்துருவாங்க. அப்ப இது என்ன வேலை, அறுவடைங்கிறது என்ன? அப்போ சிம்பிளா சொல்ல போனா, பிரித்தல். அறுவடைன்றது என்ன, செப்பரேஷன் இல்லைங்களா, பிரித்தல். அதாவது பலனையும் தேவையில்லாத பொருள்கள் இல்லைங்களா, அது அப்போ ரெண்டையும் பிரிக்கிறது அறுவடை. அதுல யூதர் யுகத்தின் அறுவடை நடந்துச்சு. யூதருடைய யுகம் முடிந்த பின்பு அந்த முடிவின் காலத்துல ஒரு அறுவடை நடந்துச்சு. அந்த அறுவடையில எதை எதை தேவன் பிரிச்சார் அப்படின்னா, கோதுமை மற்றும் பதர், கோதுமை மற்றும் பதர், இது வந்து முதலாவது அறுவடை. ரெண்டாவது அறுவடை என்னன்னா, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ யுகம், இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் ஒரு அறுவடை தேவன் பண்ண போறார். அதுல எந்தெந்த பொருள்களை பிரிக்கிறாருன்னா, கோதுமை மற்றும் பதர் இல்ல, கோதுமை மற்றும் களைகள். பாத்தீங்களா, பொருள்கள் பிரிக்கிற விதத்தில் கூட நிறைய நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. முதலாவது அறுவடை வந்து கோதுமை மற்றும் பதர், ரெண்டாவது அறுவடை சுவிசேஷ யுகத்தின் அறுவடை கோதுமை மற்றும் களைகள். அதாவது கோதுமை செடி தனியாகவும் களிச்செடி தனியாகவும் பிரிக்கிறது. மூணாவது எடுத்துட்டீங்கன்னா, 1000 வருட அரசாட்சி, கிறிஸ்துவின் 1000 வருடம் அரசாட்சியில முடிவில் அறுவடை அங்க இருக்கணும். ஆனா அங்க நம்ம அறுவடை போட முடியாது, ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற அடையாளம் எப்படின்னா, அறுவடைன்றது பிரித்தல். அந்த கான்செப்ட்ல தான் 1000 வருடத்தின் யுகத்தின் முடிவில் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அங்க இந்த விவசாய சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் சொல்ல மாறாக, செம்மறியாடு வெள்ளாடு பிரித்தல். 1000 வருட அரசாட்சியினுடைய அறுவடைனா, செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பிரித்தல், 3 வகையான அறுவடை. அப்ப இதனுடைய ஆழமான சத்தியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், 1 by 1 நம்ம படிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதலாவது யூதர் யுகத்தின் அறுவடை, அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா, நிலம் உலகம் இல்லைங்களா, உலகம்னா முழு உலகம். இப்ப விவசாயி என்ன பண்றாருன்னா, அவர் குறிப்பிட்டு 1 ஏக்கர்ல தான் விதைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது போல, தேவன் என்ன பண்றாருன்னா, முழு உலகம் இது, இந்த ரவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா முழு உலகம், இதுல ஒரு சின்ன புள்ளி மாத்திரம் எடுத்துக்கிறார், இந்த நிலம் மட்டும் எடுத்துக்கலாம், இதுல மட்டும் விதைக்கலாம்ன்றார். எதுனா இஸ்ரேல், இஸ்ரேல் தேசம், அதான் யூதர் யுகம் நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த யூதர் யுகத்துல நடக்கிற அறுவடை என்னன்னா, இப்பதான் நான் சொன்னேன், கோதுமை மற்றும் பதர் இதெல்லாம் வசனத்தில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வசனங்கள்ல இருந்த இருக்கும் போதுதான் அது வந்து உண்மையான சத்தியமாக அமையும், இல்லைன்னா வந்து அது அமையாது. இப்ப நான் வந்து கோதுமை மற்றும் பதர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, யூதர் யுகத்தின் சம்பந்தப்பட்ட வசனங்கள்ல இந்த வார்த்தைகள் வருதா அது நம்ம பார்க்கணும். மத்தேயு 3:11-12
அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார்.
நீங்க பார்க்கும்போது யார் பேசின வார்த்தை? என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கொடுக்கறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். யார பத்தி பேசுறாரு? ஜீசஸ் பத்தி பேசுறாரு. அப்ப இது எந்த காலத்துக்குரிய வசனம்? அது யூத யுகத்தினுடைய, ஏன்னா வந்து இயேசு எந்த காலத்துல வந்தார்? யூத யுகத்தின் முடிவுல இல்லைங்களா, யூத யுகத்தினுடைய முடிவின் காலத்துல வந்தார் இந்த உலகத்துக்கு மனுஷனாக. அப்போ ஜீசஸுக்கு முன்னாலே முன்பாக யார் வந்துட்டாருன்னா யோவான் ஸ்நானகன். அப்ப ஸ்நானகன் எனக்கு பின்னாடி வரவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இத பத்தி நம்ம அப்புறமா கூட படிக்கலாம். பரிசுத்த ஆவியினாலும் என்ன என்ன அக்னினாலும் என்ன, சிம்பிள் பாயிண்ட் சொல்லலாம். பரிசுத்த ஆவியினாலும் ஞான ஸ்நானம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது பெந்தேகோஸ்தினால சீசரின் மேல் அது தரப்பட்டது. அக்னி என்பது அக்னியினால் ஞானஸ்தானம் என்பது என்ன அப்படின்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாக. பைபிள் அக்னி எதுக்கு அடையாளமாக சொல்லலாம்? உபத்திரவம் இல்லைங்களா, அநேக சோதனைகள் அது கூட சொல்லலாம், சோதனைகள் சொல்லலாம். அப்ப அந்த சோதனைகள் மூலம் சோதனைகள் முழுசா அவங்களை அனுப்பி தயார் பண்ணுவார். அவர் அதுல ஞானஸ்தானமே கொடுத்துருவார், மூழ்கடிப்பார் பரிசுத்தாவினாலும் அக்னினாலும். இதை பத்தி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பின்வரும் வகுப்புல படிக்கலாம். சரி, இப்ப அவர் கையில் என்ன வச்சிருக்கிறாரு? தூற்றுக்கூடைய வச்சிருக்கிறாரு. தூற்றுக்கூடைய வச்சு தம்முடைய களத்தை நன்றாக விளக்குவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப அந்த களம் என்பது எதை குறிக்குது? களம்னா என்ன? அறுவடையில செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பலனை, அந்த தானியங்களை கொண்டு வந்து பதறு அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து இங்க வீட்டுல இங்க களத்துல போட்டுருவோம். களத்துல போட என்ன பண்ணுவாங்க? நல்லா தடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க, அல்லது வந்து மாடு மிதிக்க வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணியும் பதறையும் பிரிச்சு ரெடி பண்ணி வைப்பாங்க. ஆனா ரெண்டுமே இப்படித்தான் இருக்கு, ஒன்னா தான் இருக்கு. கையில் என்ன வச்சிருக்காருமா? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அப்ப தூற்றுக்கூடை என்ன, எதுக்காக அந்த தூற்றுக்கூடை எதுனா, அது அப்படியே தூக்கி மேல வீசுவாங்க இல்லைங்களா? அதான், ஏன்னா இந்த காலத்து சேலம் சைட்ல எல்லாம் கொஞ்சம் விவசாயம் இருக்குது, கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் விவசாயமே கிடையாது. அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கால ஜென்ரேஷனுக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது. அவங்க கடையில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க அவ்வளவு. ஆனா இந்த இந்த பகுதியிலாம் நல்லா விவசாயிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தூற்றுக்கூடை என்று சொல்லும் போது அந்த பலன் கொண்டு வந்து களத்துல போட்டுருவாங்க, அந்த தானியத்தை கொண்டு வந்து போட்டுருவாங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும், அதாவது அதாவது மணியும் பதரும் ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். நல்லா அடிச்சு விலகி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த காத்து காலத்துல வந்து அப்படியே தூக்கி மேல வீசும் போது என்ன ஆகும்? பதர் அப்படியே காத்துக்கு போயிடும், அந்த தானியம் முன்னாடியே கிடைக்கும். இதான் அவங்க தூற்றுக்கூடிய செய்யறது வேலை. சரி, அப்படி இருக்கும்போது இந்த அறுவடை வேலை இங்க செய்யறது யார்? அப்போ ஜீசஸ் செய்யறார் பாத்தீங்களா. அப்போ அந்த இந்த யூத யுகத்தினுடைய அறுவடை செய்யறவர் நம்முடைய கர்த்தராய, இது செய்து முடிச்சாச்சு, ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம், அதனால சுலபமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவர் தான் வந்து பிரதானமான ஒரு அறுவடை செய்கிறவர். எதிலிருந்து எதை பிரிக்கிறார்னா, கோதுமை அதாவது பதரிலிருந்து கோதுமையை பிரித்து அடிக்கிறார். சரி, முதலாவது பதர்னா என்ன? பதர் என்னன்னு நம்ம பார்க்கணும், கோதுமை என்னன்னு பார்க்கணும். இப்ப பதர் எப்படி இருக்கும்? பதர்ன்றது என்னங்க? இப்ப தானியத்துல பதர்ன்றது எப்படி இருக்கும்? அதுக்கு இன்னொரு பேர் என்ன தமிழ்ல இல்லைங்களா? உமின்னு சொல்லலாம், உமி சொல்லலாம். உமி மேல மேல இருக்கும், அந்த உமி தான் வந்து பதர். எப்படி இருக்கும் வெளியில பாத்தீங்கன்னா? கரெக்ட், வெளியில பாத்தீங்கன்னா தானியம் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது, சும்மா எம்டி இருக்கும். ஆனா இது எப்போதுமே மணி மணியோட தான் இருக்கும், எப்போதுமே தானியத்து கூட ஓட்டிட்டு இருக்கும். அந்த கடைசியா அவங்க அடிச்சு அதை ரெண்டையும் பிரிக்கிற வரைக்கும் அதை ஓட்டிட்டு தான் இருக்கும், லாஸ்ட் வரைக்கும். அதான் வந்து பதர். பாக்குறதுக்கு கோதுமை மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எந்த விதமான பொருள் இருக்காது, எம்டி, காலி இல்லைங்களா, காலியாக இருக்கு. வெளியில பாக்குறது கோதுமை, ஆனா உள்ள பாக்குறதுக்கு எந்த பலனுமே அதுல இருக்காது. ஆனா கோதுமை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெளியில கூட கோதுமை தான், உள்ள கூட மணி இருக்கு, உள்ள கூட வந்து அதனுடைய சக்தி இருக்கு, ஆனா பதர்ல அந்த மாதிரி கிடையாது. சரி, இந்த ரெண்டு அடையாளம் யூதர்கள் மத்தியில என்ன பேசுது, எதை குறிக்குது, யூதர்கள் மத்தியில எதை பேசுறார் கர்த்தராக இயேசு? அப்போ ஒன்னு வந்து பதர், இன்னொன்னு வந்து கோதுமை. இது எப்படி யூதர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போன இந்த அடையாளத்துல பார்த்தா கோதுமை, வெளியில கூட கோதுமை தான், உள்ள கூட கோதுமை இருக்கு. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, இது ஒரு உண்மையான ஒரு அடையாளம் நம்ம பார்க்கணும். ஜீசஸ் ஒரு மனுஷங்கிட்ட பேசினார், ஒரு இஸ்ரேல் கிட்ட வந்து பேசுறாரு. எப்படி பேசினார்? யோவான் 1:47. பேசுறாரு இந்த வார்த்தை. இப்ப நான் வந்து இவ்வளவு பேர் நீங்க இருக்கீங்க, இப்ப நான் பிரதர் பார்த்து நீங்க தான் பிரதர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் கேள்வி வருமா வராதுங்க? அப்ப நாங்க எல்லாம் கேள்வி இருக்கோம் கண்டிப்பா. அது மாதிரி தான் ஜீசஸ் என்ன பண்ணிக்கிறாரு, ஒருத்தர் பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேலன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன? அப்போ இஸ்ரேலுக்குள்ள உண்மையான இஸ்ரேல் இருக்கிறாரு, அப்புறம் போலியான இஸ்ரேல் இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு, பிரிக்கிறாரு. அந்த வார்த்தைகள் தான் வந்து ரொம்ப முக்கியம். அது அவர் பயன்படுத்தின வார்த்தைகள்லயே பெரிய பெரிய விஷயங்கள் வந்துடும். அப்போ இந்த நாத்தானியல் பார்த்து உத்தம கபடற்ற இஸ்ரேல் என்று சொல்லும் போது கோதுமைக்கு ஒப்பானவர். எப்படி கோதுமை வெளியிலையும் உள்ளேயும் அது சத்து நிறைந்ததாக இருக்குது, அது வந்து கோதுமையாக இருக்குது, அது மணியா இருக்குது, அதனால பிரயோஜனம் இருக்குது. அது போல இந்த ஒரு கோதுமை போன்ற ஒரு இஸ்ரேல் பார்த்து அங்க பேசுறாரு நாத்தானியல் பார்த்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது என்ன வெளியிலையும், அப்போ வெளியிலையும் இஸ்ரேல், உள்ளேயும் இஸ்ரேலா அப்படின்னு? ஆமா, வெளித்தோற்றத்துக்கும் அவங்க இஸ்ரேலன், அதே போல உள்ளத்திலும் இஸ்ரேலன். அப்போ வெளித்தோற்றத்தில் இஸ்ரேலன் எப்படி சொல்லலாம்? இப்ப ஒரு மனுஷன் வந்து இவன் வந்து யூதர் அப்படின்னு வந்து சொல்லணும்னா அவங்களுக்கு சில பாரம்பரியங்கள் தேவன் கொடுத்துக்கிறார். அப்ப யூதர்களுக்கு வந்து மோசையின் நியாயப்பிரமாணம் மூலம் கொடுத்துக்கிறார், நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி பண்ண விடுப்போம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 3000 மேல அவங்களுக்கு வந்து கட்டளைகள் கொடுத்துருக்கிறார். அப்ப அதெல்லாம் ஒரு பாரம்பரிய ஆயிட்டு. அப்ப வெளிப்புற தோட்டத்தில் ஒரு யூதனா இருக்கணும்னா என்ன பண்ணும், இந்த பாரம்பரியங்களை கடைபிடிக்கணும். அப்புறம் உள்ளத்துலயும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எப்படி இருக்கணும், அந்த நியாயப்பிரமாணத்துக்குள் அடங்கி இருக்கிற காரியங்களையும் அவன் கடைபிடிக்கணும், உண்மையிலேயே கடைபிடிக்கும், பயபக்தியோட செய்யணும். சும்மா வெறும் பாரம்பரிய செஞ்சுட்டா மட்டும் பார்த்தாரு, உள்ளத்துலயும் அவன் வந்து உண்மையான பயபக்தியில அது செய்யணும். ஏன்னா உபாகமத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்டளை தேவன் கொடுத்தாரு, உன் தேவனாக கர்த்தரை நீங்க என்ன பண்ணும், முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நீங்க அன்பு செய்ய வேண்டும், அதே போல உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நீ நேசிக்கணுங்கிற அந்த கட்டளை கொடுத்திருந்தார். அப்ப வெளியில வந்து நிறைய பாரம்பரியங்களும் செய்யணும், அதே டைம்ல உள்ளத்திலையும் பயபக்தியோட செய்யணும். அப்போ வெளியிலையும் யூதனா இருக்கணும், உள்ளையும் யூதனாக இருக்கணும் அதுங்களா. அப்போ இந்த உத்தம கபடற்ற இஸ்ரேலன்னா அப்படித்தான். இன்னைக்குள்ள நம்ம பாக்குறோம் நிறைய பேர் பயபக்தி பக்திமான்களாக தங்களை காமிச்சுக்கிறாங்க. எப்படி சில சடங்குகளை செய்வதன் மூலம் தங்களை பக்திமான்களாக காமிச்சிருவாரு, ஆனா உள்ளத்துல ஒண்ணுமே இருக்காது, எம்டியா இருப்பார். இன்னைக்கு நம்ம நிறைய புறஜாதி ஜனங்கள் நம்ம பாக்குறோம், அவங்க எல்லாம் கடவுளை ஒழுங்குறது அவங்க ஆராதிக்கிற முறையெல்லாம் நம்ம பார்த்தா என்ன வேணும் பண்ணுவாரு, நாக்கள் எல்லாம் குத்திக்கிறாரு, முதுகுல எல்லாம் வந்து தேரையே கட்டி இழுத்துட்டு வர்றாரு. ஆனா வெளிப்புற தோட்டத்துல பார்த்தா பக்திமான், உள்ளத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுட்டு தான் இருப்பார். அதனால என்ன பிரயோஜனம் அவருக்கு, அதனால கடவுளுக்கு என்ன லாபம் ஒண்ணு? அப்ப வந்து அது எப்படி எப்படி பண்றாருன்னா வேஷம் போடுறாரு வெளி தோற்றம். ஆனா ஜீசஸ் வந்து ஒரு யூதர் பார்த்து சொல்றாரு, இவன் உத்தம கபடற்ற இஸ்ரேல் சொல்லும் போது பாரம்பரியமும் கடைபிடிக்கிறாரு, அதாவது நியாயபுரமான கடைபிடிக்கிறாரு, உள்ளத்திலயும் பயபக்தியாக செய்யறார், ரொம்ப நேர்மையா தேவன் என்ன சொல்லிக்கிறாரு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் செய்கிறார், அதுதான் வந்து உண்மையான கோதுமை. இப்ப பதர்ன்றது யாரு? அப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே பதர் என்பவர் யார்? அப்ப அவங்க யாருன்னா வெளிப்புற தோட்டத்துல மாத்திரம் தங்களை யூதர்களாக காமிக்கிறவர், எப்படி இந்த பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறவர், ஆனா உள்ளத்துல ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் மேலேயோ அவருடைய வேதத்தின் மேல என்ன நம்பிக்கை கிடையாது, தங்களுடைய சொந்த வாழ்க்கை சுயநலத்தில் வாழ்றவர்கள். அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, இந்த போலி இஸ்ரேலர்கள் யூதர்கள் மத்தியில தங்களை உண்மையான யூதர்கள் போல தோற்றமளிக்கிறாங்க, ஆனா உள்ளத்துல அது கிடையவே கிடையாது. அதனால ஜீசஸ் என்ன பண்ணாருன்னா, அந்த போலி ஆட்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 23:13.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்.
யாரை பார்த்து மாயக்காரர்ங்கிறார்? வேதபாரகர் பரிசேயர் ஒரு குரூப் இருக்குது இஸ்ரேலுக்குள்ள, அவங்களை பார்த்து மாயமாலம் பண்றவங்களே ஹிப்போக்ரைட்ஸ் சொல்ற பயங்கரமான வார்த்தைங்க, ஹிப்போக்ரைட்ஸ் ரொம்ப வேசதாரி. நீங்க என்ன பண்றீங்க, பரலோக ராஜ்யத்தின்
மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களுக்கு பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை.
நீங்க என்ன, நீங்களும் போறதில்ல, போறவங்களையும் விடுறதில்ல. நீங்க போலியான ஆட்கள், நீங்க போலி இஸ்ரேலர்கள் எப்படி சொல்ற? அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக புரியுது, அங்க ரெண்டு குரூப் ஆட்டோமேட்டிக்கா பிரியுது. ஃபீல்டு வந்து ஒரே ஃபீல்டு தான், என்ன ஃபீல்டு அது, இஸ்ரேல் நிலம். இஸ்ரேல் நிலத்துக்குள்ள அந்த பலன் வரும்போது அந்த பலன்ல ரெண்டு பொருள்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு, ஒன்னு வந்து உண்மையான இஸ்ரேலர்கள், இன்னொன்னு வந்து போலியான இஸ்ரேலர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இந்த ரெண்டு விதமான யூதர்கள் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த நிலம் ஜீசஸ் வரும்போது கையில் என்ன வச்சுட்டு வர்றாரு, அறுவடைக்கு தேவையான பொருளோட வர்றாரு. அப்படின்னா அந்த நிலம் இப்ப எதுக்கு தயாரா இருக்குது, அறுவடைக்கு தயாரா இருக்குது. இதை பத்தி இயேசு பேசும்போது யோவான் 4:35-36.
அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்.
சீசர்கள் கிட்ட பேசுறாரு, இப்பொழுதே நீங்க உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க, நிலம் எப்படி இருக்குது, வயல்கள் அறுப்புக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறார். அப்படி பேசும்போது இஸ்ரேலுக்குள்ள அப்படி ஜீசஸ் பேசும்போது அந்த சீசர்களுக்கு புரிஞ்சிருக்குமா, இவர் எந்த வயல் சொல்றாரு, எந்த வயலுங்க, நம்மளுக்கு தான் ஒண்ணுமே இல்லையா, சும்மா தானே சுத்திட்டு இருக்கோம், எந்த வயல் நீங்க சொல்றீங்க, யார் வீட்டு வயல சொல்றீங்களோ அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் கண்டிப்பா, எந்த வயல பத்தி பேசுறீங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசும்போது என்ன வயலாம் பேசிட்டு ஒண்ணுமே புரியாது. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு நீ கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இது ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. அப்ப ஜீசஸ் பேசின அந்த அடையாள மொழி அன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமாகுது. எப்படின்னா, இந்த யூதர் யுகத்தினுடைய முடிவின் காலம் காலத்துல யார் வந்திருக்கிறார், இயேசு தம்முடைய முதலாம் வருகையில வந்திருக்கிறாரு. அப்போ இருக்கும்போது அறுவடைக்கு வந்துட்டார், நேரடியா அந்த தூற்றுக்கூடை தூக்கிட்டே வந்துட்டு, தூற்றுக்கூடை தூக்கிட்டு வந்துருக்கு வந்து அறுக்கிறாருன்னா, அப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்பாகவே என்ன இருக்கணும், அந்த நிலத்துல நிலம், நிலத்துல விவசாயம் ஆயிட்டு இருக்கும், நிலம் ஒழுகப்பட்டிருக்கும், விதைகள் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் வளர்ச்சிக்குரிய காலப்பகுதி ஆயிருக்குது. அப்புறம் இயேசு வரும்போது அது விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் எதை குறிக்கிறது? அப்ப அந்த விதைகள் என்ன விதை விதைச்சாங்க அதுக்குள்ள இஸ்ரேல் நிலத்துக்குள்ள, அப்புறம் அது என்ன, அது கால அத வளர்ச்சிக்குரிய காலம் எப்போ உழுதாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வசனத்தின் மூலம் நம்ம படிக்கலாம். யோவான் 4:38.
நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலன் நீங்கள் பெற்றீர்கள்.
என்ன சொல்றாரு, மற்றவர்களுடைய பிரயாசத்தை நீங்கள் இப்போ அறுக்கிறீங்க, யாரோ விதைச்சாங்க, யாரோ கஷ்டப்பட்டாங்க, இப்ப அறுக்கிற வேலை யாருது, உங்களுடையது. அப்போ சீசர்கள் பார்த்தா அந்த பொறுப்பை சீசர்கள் கையில கொடுக்கிறார். அப்ப பிரதான அறுப்பாளராக ஜீசஸ் இருந்துட்டு அந்த உதவிக்காரராக அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, யாரோ பிரயாசப்பட்டாங்க, நீங்கள் அதன் பலனை அறுக்கிறீர்கள். அப்புறம்
அறுவடைக்கு
தான், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அப்ப அந்த இஸ்ரேல் நிலத்துல மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அந்த மற்றவர்கள் யாரப்போ, இஸ்ரேல் நிலத்துல வேலை செஞ்சவங்க யாரு, அப்ப விதைச்சவங்க யாரு, உழுதவங்க யாரு, இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது அந்த மற்றவர்கள் யாருன்னா கர்த்தரா இயேசு வருவதற்கு முன்பாக இருந்த யாருங்க சொல்லலாம், யாரு விதைச்சாங்கன்னா கரெக்ட் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், முற்பிதாக்கள், பரிசுத்தவன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன் இல்லைங்களா, அவங்க தான் வந்து மற்றவர்கள் பிரயாசப்பட்டார் அப்படின்னா மற்றவங்க விதைச்சிருக்கிறாங்க இந்த இஸ்ரேல் நிலத்துக்குள்ள. என்ன விதை விதைச்சாங்க இவங்க தான், இந்த தீர்க்கதரிசிகள், இந்த பரிசுத்தவன்கள், இந்த முற்பிதாக்கள், இவங்க தான் அவங்க இஸ்ரேல் நிலத்துக்குள்ள விதைச்சாங்க. என்ன விதைச்சாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பத்தி பேசிட்டே வந்தாங்க. என்ன ஆசீர்வாதம்னா யார் வரப்போறாங்க இஸ்ரேலுக்குள்ள ஒருத்தர் வருவார், மேசியா, மேசியாவினுடைய ராஜ்யம், ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் பற்றி அவங்களுக்கு விதைச்சிட்டே இருந்தாங்க. அப்போ அவர் மேசியான்றது யார், இயேசு, இயேசு பற்றி தீர்க்க தரிசனங்கள், அதுதான் விதை, அதுதான் இஸ்ரேலுக்குள்ள விதைக்கப்படுது. உதாரணமா நம்ம எடுத்துக்கா மோசையினுடைய தீர்க்க தரிசனத்துல அவர் மோசை தீர்க்க தரிசனம் பேசும் போது சொன்னாரு, என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்கள் நடுவில் இருந்து தேவன் எழுப்ப பண்ணுவார். அது யார் அந்த தீர்க்க தரிசி, ஜீசஸ். ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லும் போது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது அப்படின்னு பேசினார். இதெல்லாம் ஜீசஸ் பத்தி. இன்னும் அநேக தீர்க்க தரிசிகள், எரேமியா, தானியேல், அதாவது மல்கியா வரைக்கும் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. மல்கியா லாஸ்டா பேசும்போது சொன்னார், இதோ உடன்படிக்கையின் தூதனானவர் அவர் வராரு அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில விதைக்கப்பட்டு கொண்டே வந்துச்சு. சரி, ஆனா எப்ப உழுகப்பட்டது இந்த நிலம், உழுகிறதுன்றது வந்து நல்ல வேலையா, உழுகிறதுன்றது வந்து ரொம்ப கடினமானது இல்லைங்களா. நிலத்தை வந்து அப்படியே பேத்து எடுத்துருப்போம், கிழிக்கிறது அந்த நிலத்தையே கிழிக்கிறது. இப்ப உதாரணமா ஒரு வேலை வந்து நம்ம மேல டிராக்டர் விட்டானுன்னு வைங்க, இந்த உழுதவன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அவ்வளவு செத்தே போயிருவோம், அந்த வலி எவ்வளவு பெரிய வலி. அப்ப இந்த உழுகிறது என்பது என்னன்னா ஒரு பெரிய அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு அது ஒரு கடுமையான அனுபவங்களுக்குள்ள போயிட்டு வரும். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடுமையான அனுபவங்களுக்குள்ள முதலே போயிட்டு வர வச்சார் தேவன். அந்த அப்பதான் அந்த நிலம் என்னாகும், தேவனுடைய வார்த்தைகள் போட்டா விளையும். அப்போ அதுதான் வந்து அங்க நம்ம பார்க்கணும். அப்ப எப்போ தேவன் வந்து இந்த நிலத்தை உழுதாருனா, எப்ப தயார் பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைத்தனம் இருக்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய உள்ளத்தெல்லாம் அப்படியே நோகடிச்சு அவங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதனாலதான் மோசே கூப்பிடும் போது அவங்களால புறப்பட்டு வரதுக்கு முடிஞ்சு இல்லைங்களா. இப்ப எகிப்து தேசத்துல நல்ல சுகபோகமா இருந்தாங்கன்னா வெளியில வருவாங்க, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க அடிமைகளா இருந்த போது வெளியில கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, அடிக்கடி மோசை கிட்ட திட்டிட்டு இருந்தாங்க, நீங்க நாங்க எகிப்தில நல்லா இருந்தோம், நீங்க எங்களை சும்மா கூட்டிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அடிமைத்தனத்தின் மூலமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களே தேவன் உழுதார், எல்லாம் ரெடி பண்ணார். அதற்கு பின்பு தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுத்தார், அதற்கு பின்பு தான் அவங்களுக்கு தீர்க்க தரிசிகள் கொடுத்தார், அதற்கு பின்பு அவங்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார். இப்படி பல வகையில வந்து தேவன் அவர்களை ரெடி பண்ணிட்டார். அப்போ அந்த விதைத்தல், மேசியா பற்றிய விதைகள் அவர்களுக்குள் விதைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தேவன் விட்டார், எதுக்கு அந்த செடி வளர்வதற்காக. அப்போ அந்த சூரிய ஒளி எதுக்கு அடையாளம் சொல்லலாம், மேலிருந்து வருது இல்லைங்களா சூரிய ஒளி, அது எதை குறிக்கிறது கண்டிப்பானா, தேவனுடைய வழிநடத்துதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. அவர் வந்து யாக்கோபுடைய மன்னத்திலிருந்து ஜீசஸ் வர வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களே தேவன் என்ன பண்ணிக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமாக அவர்களை வழிநடத்திட்டு வந்தார் இல்லைங்களா. மனுஷனே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களை வழிநடத்திட்டு வந்தார். செங்கடல் கடந்து வர வச்சாரு, யோர்தான் நதி கடந்தாங்க. அதே போல வந்து இன்னும் பெரிய பெரிய ஆச்சரியமான காரியம், 300 பேரை வச்சு லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்களை அவங்க வெற்றி கொண்டார்கள். இப்படி பல வகையில் ஆச்சரியமான முறையில தேவன் அவர்களை வழிநடத்தினார். நேபுகாத்நேசர், பாபிலோன் தேசம் அங்கெல்லாம் புடிச்சிட்டு போனாங்க, ஆனாலும் மீண்டும் அந்த தேசத்துக்கு வர வச்சார். இப்படி பல விதமான ஆசீர்வாதங்களை அவருக்கு செஞ்சார். அப்போ அதுதான் வந்து தேவனுடைய வழிநடத்துதல்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலம். அப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும் இல்லைங்களா, செடிக்கு என்ன பண்ணும், தண்ணீர் என்பது எதை குறிக்குது, தேவனுடைய வார்த்தைகள் குறிக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் யார் மூலம், இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செய்யும் போதும் அல்லது எங்களுக்கு அடிமைத்தனத்தில் மாட்டும் போதும் தேவன் யார் அனுப்புகிறவர்னா தீர்க்கதரிசிகளை அனுப்பிடுவார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள், அவங்களுக்கு வேண்டிய உற்சாகம், எச்சரிப்பு எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க, எல்லாம் கொடுத்துட்டு வந்து அவங்கள வழிநடத்திட்டு வந்தார். அதான் வந்து சூரிய ஒளி மற்றும் இந்த தண்ணீர் இல்லைங்களா, தண்ணீர் இதை குறிக்கிறத நம்ம பார்க்கறோம். சரி, இதெல்லாம் கொடுத்து எல்லாம் வளர்ந்து வந்து இருக்கும் போது இப்பதான் தயாராகிட்டு இருக்குது அறுவடைக்கு. ஜீசஸ் அந்த காலத்துல உள்ள வந்தாச்சு. அப்போ அறுப்பாளராக அந்த அந்த தூட்டுக்கூடிய கையில தூக்கிட்டு அவர் வந்துட்டாரு. அப்ப எப்படி இந்த தூற்றுக்கூடிய வச்சு அவர் எப்படி கோதுமையையும் பதரையும் பிரிக்கிறாரு அப்படின்னா, மத்தைய 3:12 தூற்றுக்கூடை என்பது என்னப்பா? தூற்றுக்கூடை என்றது என்ன, எதை குறிக்குது? கண்டிப்பது நேரடி அர்த்தமே இல்லை. கர்த்தரவியஸ் அந்த மாதிரி எதாவது கையில வச்சிருந்தாரு? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தூற்றுக்கூடிய என்பது வேற ஒரு விஷயத்தை குறிக்கிறதா இருக்கு. அந்த தூற்றுக்கூடியின் மூலம் போலி சிறுவர்களுக்கும் உண்மை சிறுவர்களுக்கும் ஒரு பிரித்தல் செஞ்சான் அந்த தூற்றுக்கூடை மூலம். அப்ப அந்த தூற்றுக்கூடை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த தூற்றுக்கூடை எப்படி வந்து தூக்கி மேல விடும்போது அந்த பதரானது வெயிட் இல்லாதனால அது காத்தோடு காத்தா பறந்து போற மாதிரி, அதே போல மணிகள் வெயிட் இருக்கிறதுனால அந்த முன்னாடியே விழுகிறது போல ஜீசஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தூற்றுக்கூடை என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தராயோஸ் அந்த காலத்தில் பேசின அந்த வார்த்தைகள் மெசேஜ், அவர் கொண்டு வந்த மெசேஜஸ் எங்கிருந்து கொண்டு வந்தார் மெசேஜ்? பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தார். என்ன மாதிரியான வார்த்தைகள் கொண்டு வந்தார்? யோவான் 1:17
எப்படி எனில், நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின்
மூலமாய் உண்டாயின. முதல் முதலாக ஜனங்களுக்கு யார் மூலம் கிருபையும் சத்தியமும் வந்துச்சுன்னா, ஜீசஸ் மூலம். அந்த மோசை மூலம் நியாயபிரமாணம் வந்துச்சு, ஆனா இயேசு மூலம் கிருபையும் சத்தியமும் வந்தாச்சு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் நியாயபிரமாணத்தை கடைபிடிச்சிருக்கிற ஜனங்கள், இவர்கள் மத்தியில கிருபையும் சத்தியமான வார்த்தைகள் ஜீசஸ் பேசினாரு, அது ஒரு தூற்றுக்கூடை போல இருந்துச்சு, ஜனங்களை பிரிக்கிறதுக்கு அது தயாராயிடுச்சு. அப்போ கர்த்தரே இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய பார்வையில் அவங்க யார்? கோதுமை மணிகள், அல்லது உண்மையான இஸ்ரேல் ஜனங்கள், உண்மையான இஸ்ரேலர்கள். அவங்க தான் வந்து கோதுமை வகுப்பார். கோதுமை வகுப்பார் யாருன்னா, இயேசுனுடைய செய்திகளை கேட்டு அவரை பின்பற்றி நடக்கிறவர்கள். ஆனா பதர் வகுப்பார் யாரு? அப்ப கொஞ்சம் பேர் மாத்திரமே இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு பின்பற்றி நடந்தாங்க. உதாரணமா சீஷர்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பின்பற்றுவாங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றிட்டாங்க. ரொம்ப கமி ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க, கோதுமை வகுப்பார். ஆனா இந்த பதர் வகுப்பார் யாருன்னா, மற்ற எல்லா ஜனங்களும். அவர்கள் இயேசு மட்டும் இயேசுனுடைய செய்தி மட்டும் நிராகரிக்கல, கர்த்தரா இயேசுவையே நிராகரிச்சிட்டாங்க. ஒரு முழு தேசமாக சேர்ந்து இயேசுவை நிராகரிச்சிட்டாங்க. அவங்க தான் யார்? பதர் வகுப்பார். அவங்க தான் பதர் வகுப்பார். அப்போ இந்த கோதுமைக்கும் பதருக்கும் என்ன நடந்துச்சு? நெக்ஸ்ட் படிங்க சார், 3:12 கோதுமையை கொண்டு போய் எங்க சேர்த்துறாரு? களஞ்சியத்தில் சேர்த்துறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப இந்த போலி இஸ்ரேலர்கள் மத்தியில இருந்து கோதுமை வகுப்பார் போன்ற உண்மையான இஸ்ரேலர்கள், அதாவது கர்த்தராய் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தவர்கள். அதனாலதான் அவங்க சொன்னார் அந்த சீசனுக்கு, நீங்கள் இந்த பேச்சு கேட்கறதுனாலும் இந்த பேச்சை பாக்குறதுனாலும் உங்களுக்கு நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ ஜீசஸ் கொண்டு வந்த அந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களை வந்து பிரிச்சது, போலி இஸ்ரேலர்கள் மத்தியிலிருந்து உண்மையான இஸ்ரேலர்களை பிரித்தது. களஞ்சியத்தில் சேர்த்துட்டாரு அப்படின்னா என்ன களஞ்சியம்? என்ன என்ன களஞ்சியம் என்னன்னா, பரலோக ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட பரலோகம் போனோம்னா முதலாவது அவங்க எப்படி என்ன ஆகணும்? தகுதி ஆகணும் இல்லைங்களா? அப்ப தகுதி ஆகணும்னா என்ன ஒரு வாய், அந்த ஒரு அழைப்பு கொண்டு வந்தார். அந்த அழைப்புல இவங்களை வந்து இவங்களை சேர்த்துட்டார். என்ன அழைப்புனா, கர்த்தரா இயேசுனுடைய சபையாக மாறும் முதல் வாய்ப்பு. ஜீசஸ் தான் என்ன பண்ணிக்கிறாரு? சபை வாய்ப்பு கொண்டு வந்தார், பரலோக வாய்ப்பு கொண்டு வந்தார், பரலோக அழைப்பு. அதுக்கு முன்னாடி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரலோக அழைப்பு சொல்லப்படவே இல்லை, அவங்களுக்கு ஆசையும் இல்லை, போகணுங்கிற விருப்பம் கூட இல்லை. அப்ப பரலோகம்னு என்ன கூட தெரியாது அவங்களுக்கு. ஆனா ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முதல் பரலோக வாய்ப்பு, அல்லது வந்து கர்த்தரா இயேசுனுடைய சரீரமான சபை வாய்ப்பு அவங்களுக்கு தரப்பட்டது. அப்ப அந்த வாய்ப்பு யாருக்குதான் முதல் முதல் போச்சு? இஸ்ரேலுக்குள்ளதான் போச்சு சபை வாய்ப்பு. அதுதான் களஞ்சியம், பெரிய களஞ்சியம் இல்லைங்களா? கர்த்தரா இயேசுனுடைய சரீரமான சபை என்பது சாதாரண விஷயமே கிடையாது இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த களஞ்சியத்துல அவர் சேர்த்தார். அப்ப அதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, ரோமர் 2:9 இந்த வாய்ப்பு முதலாவது யாருக்கு போச்சுங்கிறத பத்தி சொல்றாரு. இரண்டாம் அதிகாரம் 9 ரோமர்.
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்.
முதல்ல வந்து யூதர்கள் தான் போயிருச்சு. உண்மையிலேயே அந்த கர்த்தராகிய இயேசுனுடைய சரீரமான சபையில ஆதி, அதாவது முதல் அங்கத்தினர்கள் யார் தான்? யூதர்கள் தான். அதுல வந்து 12 அப்போஸ்தலர்கள், அத்தனை பேருமே யூதர்கள் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாத்தீங்களா? அப்ப கலஜியத்தில் சேர்க்கறது போல இந்த யூதர்கள் மத்தியிலும் தான் ஒரு ஒரு தேர்ந்தெடுத்தல் முதல் முதலாக இயேசு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலர்களை தொடர்ந்து எத்தனை பேர் வந்தாங்க? அப்போஸ்தலர் 2:41.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்.
அப்ப யூதர்கள் எத்தனை பேர் திருப்பி வந்திருக்கிறார்? 3000. திருப்பி இந்த எண்ணிக்கை எந்த அளவுக்கு போச்சுன்னா அப்போஸ்தலர் 4:4. ஆமா, அப்போ 5000 அது உயர்ந்ததை நம்ம பாக்குறோம். அப்ப இவங்க தான் யாருன்னா இஸ்ரேல் மத்தியில கோதுமை வகுப்பார். ஆனா பதருக்கு என்ன நடந்துச்சுப்போ? மித்த தேசத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் நடந்தது என்ன அப்படின்னா 3:12 படிங்க. கோதுமையை தம்முடைய களஞ்சியத்தில் சேர்ப்பார், அவியாத அக்னியில சேர்த்துருவார், சுட்டரிப்பார். இந்த அவியாத அக்னினாலே நம்ம பயந்து நடுங்கிறது. ஆனா இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கணும். இங்க வந்து எதை கொண்டு போய் இருக்கிறார் அவியாத அக்னியில? பதர். அப்ப கோதுமை என்பது நேரடி அர்த்தமே இல்ல. கோதுமை என்பது யார்? உண்மையான இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்த ஜனங்கள், அவங்கதான் உண்மையான இஸ்ரேலர்கள். ஏன்னா ஜீசஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு? இனி பாரம்பரியம் வேண்டாம், இனி வந்து என்ன வேணும்? இனி என்ன இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வர முடியாது. இனிமேல் நீங்க அந்த பாரம்பரிய விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இனிமேல் பாரம்பரியமே வேண்டாம். கர்த்தர் இயேசுனுடைய பேச்சு தான் சத்தியமாக இருந்தது, அதை பின்பற்றி அவங்க நடக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பதர் வகுப்பார் என்ன பண்றது இல்ல, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கறது இல்ல, பாரம்பரியத்தில நிக்கிறது. எங்களுக்கு இதுதான் வேணும். அப்ப கோதுமை என்பது உண்மையான இஸ்ரவேலர்கள், பதர் என்பது கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்காத ஜனங்கள், அவங்க போலியான இஸ்ரவேலர்கள். அப்போ இது ரெண்டுமே, கோதுமை பதர் என்பது அடையாள மொழி இருக்கும் போது அங்க சொல்லப்பட்டுகிற அவியாத அக்னி கூட என்னவாதான் இருக்கணும், அது கூட அடையாள மொழியா தான் இருக்கணும். இது ரெண்டையும் அடையாள மொழியா எடுத்துட்டு அவியாத அக்னி மட்டும் நேரடியா எடுத்து. அப்போ நடுக்கம் வராம என்ன பண்ணும்? அது கூட ஒரு அடையாள மொழி. அப்போ இது இதனுடைய அடையாளத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? முதலாவது நெருப்பு. நெருப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா வேதாகமத்துல அழிவு, அழிவு குறிக்கிறது மட்டுமில்ல, அது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறிக்கிறது. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன இடத்துல தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நியாய தீர்ப்புகள் அப்படிப்பட்டது. ஆதாமுக்கு தேவன் சொல்லும் போது நியாய தீர்ப்பு எப்படி இருந்துச்சு? நெருப்பு மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? இது புசிக்கும் நாள் சாகவே சாவார். அதுல எந்த விதமான போனஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாது. அது சொன்னது அவனுக்கு நெருப்பு மாதிரி அவருடைய தீர்ப்புகள். அப்போ இந்த நெருப்பு அல்லது நியாய தீர்ப்புகள் எதுக்காக தேவன் செய்யறாரு? இப்ப நெருப்புல பொண்ணு போடுறாரு, பொண்ணு போட்டு அது வந்து இந்த நகை செய்யறவங்க செய்யறாங்க, எதுக்காக புடமிடுறாங்க? ஏன்னா இது என்ன காரணம், என்ன நோக்கம்? அழுக்கு எடுக்கணும், அப்புறம் ஆமா அந்த பொண்ணானது சுத்தமாகணும். பொண்ணு இருக்கிற அழுக்கு போய் பொண்ணு சுத்தமாகணும், அதான். அப்ப அதே போல இந்த நியாய தீர்ப்புகள், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எதுக்கு கொடுக்கறாருன்னா, ஒன்னு பாவத்தில் பாவத்தை அழிப்பதற்காகவும், ரெண்டாவது மனிதருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்காக. அதான் வந்து நியாய தீர்ப்புகள். நியாய தீர்ப்புனால பத்தி நம்ம தனியா டீட்டெயில் நம்ம ஒரு நாளைக்கு படிக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு காரியங்களுக்காக தான் இந்த நெருப்பு நெருப்பங்கை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார். என்ன நியாய தீர்ப்பு? அது கூட ஜீசஸ் தான் சொல்லிட்டார். மொத்தம் 23:38. 37-38 பாருங்க.
தீர்ப்பு
தேவனுடைய தீர்ப்பு என்னன்னா, இனிமேல் உங்களுடைய தேசம் உங்களுக்கு இருக்காது. எத்தனையோ தரம் உங்களை நான் சேர்த்துக் கொள்ள மனதாச்சேன், ஆனா உங்களுக்கு மனசு கிடையாது. அதனால நான் உங்களை என்ன என்ன பண்ணுவேன், உங்களுடைய வீடு இனி உங்களுக்கு இருக்காது. அப்ப கர்த்தர் இயேசுவை அவர்கள் என்னைக்கு அடிச்சு கொலை பண்ணிட்டாங்களோ அன்னிலிருந்து அவங்களுக்கு ஆரம்பமாயிருச்சு தேவனுடைய தீர்ப்பு. எது வரைக்கும் போச்சுன்னா கிபி 70 வரைக்கும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜீசஸ் உடைய மரணம் இங்க வந்து, அப்புறம்
இந்த பாயிண்ட் வரைக்கும் அவர்களுடைய உபத்திரவ காலம் அது வரைக்கும் கொண்டு போனார்.
கிபி 70 வரைக்கும் அந்த தேசமே சுத்தமா இல்லாமல் போற வரைக்கும் தேசத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க அவங்க அறியாத புறதாதி தேசங்களுக்கு தேவன் அவங்களை துரத்திட்டார். அதான் அவியாத அக்னி என்று சொல்லும் போது அது கூட ஒரு அடையாள மொழியாகத்தான் இருக்கு. அப்ப அந்த நெருப்பு நியாய தீர்ப்பை குறிக்குது, அவியாத அக்னி என்பது அதை குறிக்குதுன்னா அவர்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்புகள் யாருனாலும் தடுக்கவே முடியாது. அது அன்ஸ்டாப்பபிள் ஜட்ஜ்மெண்ட். என்ன போய் ஜப செஞ்சிட்டாலோ அல்லது என்ன தேவன்கிட்ட கெஞ்சிட்டாலோ கூட அது அவங்க அவர் வந்து நிறுத்தவே மாட்டார். அதுலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது இஸ்ரேல் ஜனங்க. அவ்வளவு. அப்போ அதுதான் அந்த அவியாத அக்னியை குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அவங்கள் பேரில் தீர்ப்பு எழுதிட்டார். அதை பத்தி நம்ம ஜகரியா 7:14 7:14
அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போகப்படினார்கள் என்றார்.
ஆமா, அவர்கள் அவருடைய தேசத்தை நான் பாழாக்கிட்ட, அவர்கள் முன்பின் தெரியாத ஜாதி ஜனங்கள் மத்தியில அவர்களை சிதறடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு அவியாத அக்னி அல்லது அவியாத அக்னி என்று சொல்லும் போது தடுக்க முடியாத நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. அது எப்படி வந்துச்சுன்னா தேவன் கொடுக்கல, இவங்க கேட்டு வாங்கிட்டான் எங்களுக்கு இப்படி பண்ணிடுதான் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா மத்தேயு 27:25
அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய ரத்தப்பொழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள்.
பாத்தீங்களா, ஜீசஸ் மேல இது பண்ணும்போது பிலாத் எவ்வளவோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா இவங்க என்ன சொல்றானுங்க, இவனுடைய ரத்தப்பொழி எங்கள் மேலும் எங்களுடைய சந்ததியின் மேலும் இருப்பதாக அப்படின்னாங்க. அப்ப தேவர் சொன்னாரு இருப்பதாக. அப்ப என்னாச்சு, 1800 வருடங்கள் தேசமே எல்லாம் போயிட்டாங்க, உலக மேப்பில இருந்து எடுத்துட்டாங்க இஸ்ரேல். இன்னைக்கு மீன் வந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு போனவங்க தான், ஜீசஸுடைய காலத்துல போனவங்க தான் இப்ப இப்ப ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க. இதெல்லாம் கூட நம்ம இஸ்ரேல் பத்தின தீர்க்க தரிசனங்கள்ல இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். மாம் சகோதர சகோதரில இங்க அந்த அறுவடை முடிந்தவுடன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கோதுமையை களஞ்சி களஞ்சியத்துல சேர்த்துருவாங்க, பதரை நெருப்புல எரித்து போல இஸ்ரேல் ஜனங்கள் இந்த போலி இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. இயேசுவை நிராகரித்த ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவருடைய சரீரமான சபையாக மாறிட்டாங்க. இதான் வந்து யூதர்களுடைய அறுவடை. அப்ப சபை வாய்ப்புக்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள், மற்ற அத்தனை ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். இதுதான் அவங்க அவங்க அதாவது யூதர்கள் மத்தியில் நடந்த அறுவடை. இப்போ இரண்டாவது அறுவடைக்கு நம்ம வரலாம். இது சுவிசேஷ யுகம் அறுவடை. இப்போ தேவன் ஒரு விவசாயி இருக்கும் போது இப்ப என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் நிலத்தை இன்னொரு விதைக்கலாமா அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. இஸ்ரேல் நிலத்தை மேட்டங்காடு பண்ணிட்டார், அதை அந்த அந்த இடமே நம்மளுக்கு நீ வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப என்ன பண்றா, முழு உலகத்தை எடுத்துட்டார். ஆனா முழு உலகத்தை எடுத்துட்டார், முழு உலகத்தின் ஜனங்கள் எடுக்கல, உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களை நிலமாக எடுத்துக்கொண்டார். இப்ப இந்த கிறிஸ்தவ நிலத்தில் விதைக்கிறார். அதுதான் இரண்டாவது யுகம். யூதர் யுகம் முடிந்து விட்டது, யூதர்களுடைய அந்த தேவன் அவங்களை மேல் காமிச்ச ஆதரவு நிறுத்தப்பட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து தேவன் என்ன பண்ணிட்டாரு, புறஜாதி ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப சிதறடிக்கப்பட்ட பின்பு தேவன் இப்ப எடுத்துக்கொண்ட நிலம் முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலம், கிறிஸ்தவர் நிலம், கிறிஸ்தவருடைய உள்ளம். அது என்ன பண்றாரு, இப்ப தேவன் விதைக்கிறதுக்கே தயாராயிட்டாரு. அப்போ இங்க வந்து அறுவடை எப்படி எப்படி நடக்குதுன்னா, கோதுமை மற்றும் கலை, கோதுமை மற்றும் கலை. இதை பத்தி நம்ம வசனத்துல படிக்கலாம். மத்தேயு 13:30 முதல்ல படிச்சா கோதுமை பதர், ஆனா இங்க கோதுமை கலை. முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி களைகளை முதலாவது பிடுங்கி கட்டுக்கட்டா கட்டிடுங்க, பண்டில் பண்டிலா பண்ணிடுங்க. எதுக்கு எரிக்கிறது, கோதுமை என்ன பண்ணும், களஞ்சியத்துல கொண்டு வந்து அதே மாதிரி அந்த கோதுமை களஞ்சியத்துல சேர்த்துற அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம இதனுடைய அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சு, கோதுமை என்பது என்ன, பதர் என்பது என்ன. அந்த யூதர்கள் அறுவடையில் நம்ம பார்த்தோம், கோதுமை என்பது யாருங்க, உண்மையான இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அவங்க தான் யாரு? கோதுமை. பதர் என்பது அதுக்கு ஆப்போசிட், எதிர்ப்பதமான. அவரை நிராகரித்த ஜனங்கள். அதே போல தான் இங்க கூட கோதுமைன்றது கண்டிப்பா யாரு? இப்ப இந்த நிலம் கிறிஸ்தவர் நிலம். அப்போ இந்த கோதுமைன்றது யாரு குறிக்கப்போ? உண்மை கிறிஸ்தவர்கள். ஒரு அடையாளத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நிறைய அடையாளங்கள் நம்மளுக்கு ஓபன் ஆயிடும். அப்போ உண்மை கிறிஸ்தவர்களே குறிக்குது. அப்போ இந்த இங்க வரக்கூடிய கிறிஸ்தவர் உலகத்தில் வரக்கூடிய உண்மை கிறிஸ்தவர்கள் இவங்க யாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களே கிடையாது, இவங்க முழுக்க முழுக்க புறஜாதி ஜனங்கள். அவ உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர் நிலத்திலிருந்து கிடைக்கிற உண்மை கோதுமை மணிகள் அங்கதான் பெறுகிறார். அப்ப இது எப்படி நடக்குது இந்த அறுவடை? கோதுமை எப்படி பிரிக்கிறாரு? களைகளை எப்படி பிரிக்கிறாரு? கோதுமைனா என்ன, களைனா என்ன? இதை பத்தி நம்ம ஒரு ஊமையில நம்ம படிக்கலாம். மத்தேயு 13:24.
வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை நினைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றான்.
அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுற விவசாயம் பத்தி பேசுறாரு. அப்போ ரோமை விவசாயம் சம்பந்தப்பட்ட எக்ஸாக்டா இருக்கு. எப்படின்னா அந்த விதைக்கிற காலத்திலிருந்து அறுக்கிற காலம் வரைக்கும் ஒரு 5 வருஷத்துல பேசிக்கிறார். அப்ப இது எதை குறிக்கும் கண்டிப்பா? அப்படின்னா சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரையாத அறுப்புன்றதா லாஸ்ட், விதைக்கிறதா ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு 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 சரித்திரமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப சுவிசேஷ யுக காலத்துல இந்த கிறிஸ்தவ நிலம் பற்றி ஒரு சரித்திரமே சொல்லப்பட்டிருக்குது. அதான் சரித்திரம். என்ன சரித்திரம்? கர்த்தராகிய இயேசுவின் சபை பற்றிய சரித்திரம். அது உதயமாகிறது, அதனுடைய வளர்ச்சி காலம், அறுவடை காலம், எல்லாமே இந்த ஊமையில சொல்லிட்டு இருக்கிறார். சரி, இப்ப இந்த ஊமையினுடைய உள்ள அர்த்தங்களை நம்ம பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யமானது தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப அந்த அப்புறம் 25 வசனத்துல படிக்கிறோம், மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து என்ன விதைச்சிட்டான், அது வேற ஃபீல்ட்ல விதைச்சிருக்கா, இதுக்குள்ளேயே விதைச்சிருக்கான். ஃபீல்டு வந்து ஒரே ஃபீல்டு. எப்படி அது இஸ்ரேல் ஃபீல்டு இல்லைங்களா? அது இஸ்ரேல் நிலத்துக்குள்ளேயே ரெண்டு வந்தாச்சு, கோதுமை மற்றும் பதம். அதே போல இந்த கிறிஸ்தவர் நிலத்துக்குள்ள ஒரே நிலத்துக்குள்ளேயே ரெண்டு விதை விதைக்கப்பட்டிருக்குது. ஒன்னு நல்ல விதை, இன்னொன்னு வந்து களைகள், களை செடி வர்றது. கவனிச்சிங்களா? இது நம்ம முக்கியமான பாயிண்ட் வச்சு. இப்போ அந்த விதை, விதைங்கிறது என்ன? விதை எதை குறிக்கிறது? அப்ப நல்ல விதை எதை குறிக்கிறது அப்படின்னா, 38 வசனம் படிங்க, மத்தேயு
13:38.
நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்ப ராஜ்யத்தின் மக்கள். அப்ப ராஜ்யத்தின் மக்கள் ஒருத்தன் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? என்ன பண்ண தெரியும்? ரொம்ப சுலபம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் கேட்கணும் இல்லைங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரிஞ்சா தானே ராஜ்யத்தின் புத்திரர் ஆக முடியும். அப்போ கர்த்தராகிய இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னாரா? ஆமா சொன்னார் இல்லைங்களா? அதை பத்தி நம்ம படிக்கலாம். அதாவது லூக்கா 8:11. விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் சும்மா படிக்கிறது தேவனுடைய வசனம் இல்ல, கர்த்தராக இயேசு உபதேசித்த வசனங்கள். கர்த்தராக இயேசுனுடைய உபதேசத்துக்கு என்ன பேரு? ஏற்கனவே நம்ம பார்த்தோமே மத்தேயு 9:35. ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரியணும். அப்ப அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் நல்ல விதை. அப்ப நல்ல விதை விதித்தவர் யாரு படிங்க? 37 வசனம் மத்தேயு 13:37. விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? விதைக்கிறவர் மனுஷகுமாரனா? இந்த இந்த கர்த்தராகிய இயேசுனுடைய சபையினுடைய அஸ்திபாரம் அல்லது சபையை தோற்றுவித்தவர் யாரு? அதுதான் அந்த விதை. அது விதை விதைச்சவர் என்ன அர்த்தம்னா, அவர் தான் இந்த சபையை தோற்றுவித்தவர். அப்ப அவர் சரீரமான சபையை ஆரம்பம் உருவாக்கினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல நல்ல விதையை விதைத்தவன். அப்ப நல்ல விதைன்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ விதை விதைச்சது தான் நம்ம சொல்லுவோம், ஆனா நீங்க என்ன சொல்லிக்கு ஓமே இல்ல, நல்ல விதையை விதைச்சிருக்கிறாரு. அப்ப நல்ல விதைனாக்கா ஆட்டோமேட்டிக் இன்னொரு ஆப்போசிட் கண்டிப்பா இல்லைங்களா? அதான் நம்ம முதல்ல அவர் சொல்லிட்டார் ஜீசஸ், ஒரு மனுஷனை பார்த்து இவன் நல்லவன் கபடற்ற உத்தமிய சரியான அப்படின்னு சொல்லும் போதே பாயிண்ட் என்ன, மத்தவங்கள இருக்கிறாங்க வேற ஆப்போசிட் ஆளுங்க இருக்கிறாங்க. அதே போலதான் நல்ல விதை சொல்றாரு. அப்போ விதைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அதாவது இப்பதான் அறுவடை முடிச்சார். எந்த அறுவடையை முடிச்சிட்டாரு? யூத யுக அறுவடை முடிச்ச கையோட இப்ப விதைக்கிற வேலை ஆரம்பிச்சாச்சு. ஆனா அந்த ஃபீல்ட் இல்ல, வேற ஃபீல்ட். என்ன விதை விதைக்கிறாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் விதைக்கிறாரு. அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கூட ஜீசஸ் எங்கதான் விதைச்சாரு? ஆரம்பத்துல அந்த யூதரை மத்தியில தான் பேசுறாரு. சொன்னாரு, காணாமல் போன இஸ்ரவேலர்கள் மத்தியில தான் நான் வந்தேன். ஆனா இந்த ஒரு வாய்ப்பு தான் யாரு கொடுத்துட்டாரு? இல்ல இல்ல, இந்த இந்த ஒரு வேலை விதைக்கிற வேலை நெக்ஸ்ட் இவருக்கு ஜீசஸ் கட்டப்படியாக புறஜாதி ஜனங்களுக்கு யாரு போய் செய்யணும்? அப்போஸ்தலர்கள் போய் செய்யணும். அதான் ஜீசஸ் அந்த ஒரு இடத்துல சொன்னாரு. அப்போஸ்தலர் 1:8 நம்ம படிக்கும் போது நீங்கள் வந்து படிங்க சார். அப்போஸ்தலர் 1:8 மெட்டா வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் போது உங்களுக்கு என்ன வரும்? ஸ்ட்ரென்த் வரும். கடைசி பரியந்த மூல முழுக்கள் நீங்க போயிட்டு இந்த வசனங்கள் பேசுவீங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பேசுவீங்க. அதான் ஜீசஸ் சொன்னாரு உலகத்தின் முடிவு பத்தி. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணு, சாட்சியாக. அப்படின்னா உலகத்தையே மனம் திரும்புறது இல்ல, சாட்சியாக சொல்லுங்க, போய் காதல சுரண்டியா சொல்லிட்டு வந்துருங்க. சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இங்க இந்த ஒரு வேலை ஜீசஸ் ஆரம்பிச்சாரு, அதை தொடர்ந்து யாரும் செஞ்சாங்க இந்த வேலைகளை? அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் அந்த ஊமையில எப்படி பேசிக்கிதுன்னா, பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்குது. விதைச்சவர் ஸ்டார்டிங் யாரு? ஒருத்தர். அடுத்தது என்னாச்சு? மனுஷன். அந்த மனுஷன் இப்ப என்னட்டாருன்னா, மனுஷன் நித்திரை பண்ணிக்கு. மனுஷன் இப்ப என்னட்டாரு? மனுஷன் சிங்குலர், மனுஷன் புளூரல், நிறைய பேர். அப்போ மனுஷன் விதைச்சிட்டாரு, மனுஷன் நித்திரை பண்ணுகள் அங்க ஓமையில கொடுக்கிறார். அப்ப அந்த மனுஷன் நித்திரை பண்ணுகள் சொல்லும் போது அந்த மனுஷர் யாரு? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். இவங்க என்ன எடுத்துட்டு கொண்டு போன செய்தி? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லது கர்த்தராகிய இயேசுனுடைய உபதேசம், சத்தியம், மகா பரிசுத்தமான விசுவாசம், இதை எடுத்துட்டு உலகமெங்கும் போய் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில். அப்ப நித்திரைன்றது எது கிடையாளம்? சாவு இல்லைங்களா? அப்போஸ்தலர்களும் அந்த சீஷர்களும் மரித்த பின்பு யார் வந்துட்டாங்க உள்ளே? போ படிங்க சார் அந்த வசனம் 25. மனுஷர் நித்திரை பண்ணுகள் அப்படின்னா சீசர்கள் எல்லாம் மறித்த பின்பு சத்துரு வந்து என்ன பண்ணிட்டான்? கலைகளை எதிர்த்தா. கலைகள் வந்து எதை குறிக்குது? 38 வசனம் படிங்க. அதுலயே கலைகள்னா யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் த விக்கெட் ஒன். பிசாசுடைய மக்கள். நல்லா நீங்க யோசிக்கணும், இங்க வந்து தனித்தனி ஃபீல்டு கிடையாது, ரெண்டு விதையுமே இங்கதான் இருக்குது. ஒரே ஃபீல்டு. என்ன ஃபீல்டு? கிறிஸ்தவர் நிலம். கிறிஸ்தவர் நிலத்துக்குள்ளேயே ரெண்டு விதை இருக்குது, ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாரு. அந்த விதையின் மூலம் வந்தது, விதையின் மூலம் செடியாக வந்தது, ரெண்டு வகையான ஜனங்கள். ஒன்னு ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் மூலம் வந்தது. நல்ல விதையின் மூலம் வந்தது ராஜ்யத்தின் புத்திரர், இந்த கலைகள் இந்த கலை விதைகள் மூலம் வந்தது பொல்லாங்கனுடைய புத்திரர். ரெண்டு வகையான ஜனங்கள் வந்தாச்சு. அப்ப மனுஷன் நித்திரை பணிகள் அப்படி சொல்லும் போது அப்போஸ்தலர்கள், சீசர்கள் மறித்த பின்பு. ஆனா உயிரோடு இருக்கும் போதே பிசாஸ் உள்ள வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணும். அதான் வந்து ஆனா சீசர்கள் இருந்ததுனால உயிரோடு இருந்ததுனால அவங்க அப்படியே கழுத்த புடிச்சிட்டாங்க, அப்பவே துரத்திட்டாங்க வெளியே. அதான் யோவான் சொல்றாரு ஒரு இடத்துல, அந்த கிறிஸ்து வரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இப்பொழுதே அநேக அந்த கிறிஸ்துகள் எப்போ முதலாம் நூற்றாண்டு அப்போஸ்தலர் காலத்திலேயே அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு அந்த கிறிஸ்துகள். நீங்க வசனத்தை உங்களுக்கு தெரியுமா, படிச்சிருக்கீங்க தான், அது படிச்சிருக்கீங்க. ஒண்ணு யோவான், யோவான் தான் பேசுறாரு அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் 18 வசனம்.
பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்திகிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம்.
அப்ப எப்பவே அந்திகிறிஸ்து வந்துட்டு இருக்காங்களா, அப்போ சில காலத்திலேயே உள்ள இருக்கிறாரு. நம்ம என்ன என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இனிமேல் தான் வருவார். ஆனா அப்போ சில என்ன சொல்லிருக்கிறாரு, இப்பொழுதே இருக்கிறாங்க. எப்போ அந்த கிறிஸ்து ஒருத்தனே இல்ல, எத்தனை பேரு அங்க போய் இப்பொழுதே அநேக. அப்ப அந்த கிறிஸ்து பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கணும் இல்லைங்களா, அதான் நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல படிப்போம். 3 parts நம்ம படிக்கணும் அந்த கிறிஸ்து பத்தி. அப்ப இவங்க என்ன பண்ணானுன்னா, அப்போஸ்தலர் காலத்திலேயே உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர் ரொம்ப விவரமா அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை துரத்திட்டாங்க. அப்போஸ்தலர் போல் கூட சொன்னார், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிச்சு உங்களை அவங்களை பக்கம் இழுத்துக்குவாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, நான் போன பின்பு மந்தையை தப்புவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வந்துடும் அப்படி சொன்னார். அப்ப ஒரே ஃபீல்டுக்குள்ள 2 விதைகள் விதைக்கப்படுது. அதை விதைத்தவர் யாரு, கலைகளை விதைத்தவன் யாரு, பிசாசு இல்லைங்களா, பிசாசு விதைச்சிருக்கிறான். அப்ப அப்போஸ்தலர் ஆதிகால சபையில அப்போஸ்தலர் மறித்த பின்பு இந்த சபைக்குள்ளாகவே இந்த கோதுமை நிலத்துக்குள்ளேயே, கோதுமை நிலத்துக்குள்ள, ஆனா அந்த ஓனர் எதைத்தான் விதைச்சாருங்க, நல்ல விதையை மாத்திரமே, கோதுமை தான் விதைச்சாரு. அந்த நல்ல கோதுமை நிலத்துல தான் இப்ப பிசாசு வந்து என்ன விதைச்சிருக்கிறான், கலைகளை விதைச்சிருக்கிறான். அப்போ நல்ல விதை எது கடையலாம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லது சத்தியம் அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசம் எல்லாம் சொல்லலாம். ஆனா இதுக்குள்ள வந்து கலைகள் விதைச்சிருக்கா, கலைகள் ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம், தவறுகள், கள்ள போதனைகள் இல்லைங்களா, இன்னும் பிசாசுடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க என்ன பண்ணிருக்கிறான், இந்த சபைக்குள்ளேயே உண்மை கோதுமை நிலத்துக்குள்ளே விதைச்சிட்டான். அப்ப ஆளுகளை தடுக்கிறதுக்கு ஆளுகளே இல்ல. அப்ப கூட சில ஊழியக்காரர்கள் கேட்டாங்க, நாங்க இப்பவே புடுங்கிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த எஜமான் என்ன சொல்லிட்டாரு, வேண்டா உற்று, இப்ப நீங்க புடுங்கிறதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எது களை செடி எது கோதுமை செடின்னு தெரியாது, நீங்க ரெண்டையும் சேர்த்து புடுங்கிடுவீங்க. அப்ப எப்ப இது புரிஞ்சு கொள்ள முடியும், அறிவு காலத்துல நான் அறுக்கிறவர்கள் சொல்லிக்கிறேன், அந்த அறுக்கிறவர்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கா, அவங்களுக்கு தெரியும், அந்த அறுக்கிறவர்கள் அவங்க எக்ஸ்பர்ட்டுக்கா. இப்ப நீங்க வந்து சும்புறீங்க, எல்லாம் சேர்ந்து கெடுத்து விட்டுருக்கு, அதனால உற்று வளரட்டும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வளரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தராக இயேசுனுடைய ஒவ்வொரு உபதேசங்களும் தக்கவாறு பொய் உபதேசங்கள் ரொம்ப ஞானமான முறையில நுழைக்கப்பட்டது, சிஸ்டமேட்டிக்கா நுழைச்சான் பிசாஸ். ஆமா சார், அதனாலதான் நம்ம ஒவ்வொரு கிளாஸஸும் நிதானம் எடுக்க வேண்டியதா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்குது. உண்மையான சொல்ல போன ரொம்ப சிரமமா இருக்குதுங்க, ஏன்னா பிசாஸ் என்ன பண்ணிருக்கான், அந்த உபதேசங்களை அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நுழைச்சிருக்கான், தப்புனே தெரியாத அளவுக்கு. ஏன்னா பிசாஸ் பத்தி நம்ம படிச்சோம், ஞானத்தால் சாதாரணமான ஆள் இல்ல, அருமையான முறையில சிஸ்டம். அப்போ என்னெல்லாம் உபதேசங்கள் இருக்குதோ, ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க, இயேசு எடுத்திருக்காரு ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, அவருடைய சீசன் கூட என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா ஞானஸ்தானத்துக்கு அந்த ஞானஸ்தானத்துக்கு பதிலாக டூப்ளிகேட் ஞானஸ்தானம் ரெடி பண்ணிட்டான். அதே போல ராபோஜனம் கண்டிப்பா இருக்குது, ஆனா அந்த உண்மையான ராபோஜனம் என்ன ஏதாவது படிக்க போறோம், ஆனா அதுக்கு பதிலாக சிஸ்டமேட்டிக் என்ன பண்ணிக்கிறான், ஒரு போலி ராபோஜனம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே போல கடவுள்ல உண்மையான கடவுள் இருக்கும் போது போலி கடவுள் ரெடி பண்ணிட்டான். நம்முடைய அப்பா நம்ம பார்த்தீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அறிமுகப்படுத்த வேண்டியதா இருந்துச்சு இல்லைங்களா. ஆனா பொய் கடவுளை வந்து கஷ்டப்படாம அறிமுகம் இருக்குது எல்லாத்துக்குமே, எந்த கஷ்டமே தேவையில்லை, சச்சுக்கு போயிட்டு வந்தா முடிஞ்சு அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துரும். அப்ப பொய் கடவுள் வந்து முன்னாடி நிக்கிறாரு, உண்மை கடவுள் பின்னாடி மறைக்கப்பட்டிருக்கிறாரு, சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கிறான். அதே போல ஆத்மா அழியாது சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க, ஆத்மா என்ன ஆகும், அழியும், திட்டவட்டமா சொல்லுது, சொல்லுதில்லைங்க. ஆத்ம கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு 5-6 பேர் நின்றுட்டாங்க, ஓ இது கள்ள போதுன்னு அப்படின்னு பயந்துட்டாங்க, ரொம்ப வைரல் எழுதிங்க. ஆளுங்க நின்றாங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி அவங்க வந்து திருப்பி மீண்டும் எப்படி எஸ்கேப் ஆக போறாங்க, திருப்பி அந்த தவறுகளையே நிக்கிறதுக்கு பாக்குறாங்க. எப்படி யூதர்கள் பாரம்பரியத்தையே புடிச்சிருந்தாங்க, அது மாதிரி தவறுகளையே நிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் அது தேவனுடைய சித்தம். அது அவரும் தம்முடைய மணிகளே அவருக்கு தெரியும். அதே போலதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு உபதேசங்களுக்கு தக்கவாறு அவன் வந்து கள்ள போதனையில் நுழைச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு இருக்கும் போது பேசினார். ஒன்னு தீமோத்தேயு 4:1.
ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட கொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்.
மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க பிற்காலங்களில். அப்ப அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் மனித்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி என்னன்னா வஞ்சிக்கிற உபதேசங்கள், அப்புறம் பிசாசுகளுடைய உபதேசங்களுக்கும் செவி சாய்த்து மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க. ஜீசஸ் அதை கொடுத்துட்டு போனார் சபைக்கு, அந்த விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க. அப்போ அநேக கள்ள போதனைகள் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம், ஒவ்வொன்னு ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அழியாத ஆத்துமா, இன்னொன்னு கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவர்களே வந்து பயந்து நடந்து வைக்கிறது என்ன ஒரு உபதேசம், நரக போதனை. நரகம் ஒரு நித்திய வேதனை ஸ்தலம் சொல்றாங்க. அப்போ நரகத்துக்கு பயந்துட்டு தான் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டுக்கிறாங்க. அப்ப நரகத்துல ஜனங்களை போட்டு தேவன் வதைக்கிறார்னா ஹிட்லர் விட மோசமானவர், ஒசாமா பின் லாடன் விட மோசமானவர். இந்த மாதிரி பாவி ஜனங்கள் செய்யற தவறுகளுக்கெல்லாம் சதா காலமும் கோடி கோடி காண்டுகள் வந்து இன்னைக்கு வைக்கிறாங்களே பாமெல்லாம், அவங்களை விட மோசமானவர். அதான அர்த்தம், சாதாரண பாயிண்ட், சிம்பிள் சைக்காலஜிக்கல் பாயிண்ட். வசனத்துல யாரும் நிரூபிக்க முடியாது நரகம் ஒரு நித்திய வேதனை, நித்திய வேதனை ஸ்தலம். அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொன்னார, நிதானமாய் பகுத்து படிச்சா யாரும் வந்து இது எதிர்த்து நிக்க முடியாதுங்க. 10 வருஷம் இல்ல 20 வருஷம் போய் படிச்சுட்டு வந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்களுக்கு தைரியம் தான் வந்து உட்காந்து பேசலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நானும் நீங்களும் வேற இல்லைங்க, நான் கூட இதே மாதிரி உட்காந்து கேட்டவங்க தான். ஆரம்பத்தில் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப குழப்பமே நம்மளுக்குள்ளே தான் வந்துச்சு. ஆனா நிதானமா பகுத்து படிக்கும் போது இந்த உபதேசங்கள் வேதத்தில் கண்டுபிடி ரொம்ப மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் புரியும், மேலோட்டமா படிச்சா புரியாது. நிறைய பேர் பயந்துட்டு ஓடிடுறாங்க, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். அப்போ நறுக்க போதனை பிசாசு மூலம் கொண்டு வரப்பட்ட உபதேசம், உண்மை கடவுளை மறைச்சிட்டு திருத்து திருச்சு சொல்லிட்டா திருத்துவம். இன்னும் நிறைய அந்தி கிறிஸ்து பற்றி பைபிள் சொல்லுது, ஆனா உண்மையான அந்தி கிறிஸ்துன்றது என்ன, மாத்திட்டான், மாத்திருக்கிற அதுலயே டூப்ளிகேட் கொடுத்துருக்கான். இன்னைக்கு அதை தான் நம்ம சுலபமாக நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் அந்தி கிறிஸ்து பத்தி என்ன சொல்லுது, 3 ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியமானது. இயேசுனுடைய 2வது வருகை பைபிள் இருக்குது, பிசாசு கூட சொல்லி கொடுத்துருக்க 2வது வருகை. ஆனா 2வது வருகை பத்தி எக்ஸாக்டா சத்தியம் என்ன, அது நம்ம ஒவ்வொரு சத்தியங்களும் மாற்றப்பட்டுக்குது பிசாசு மூலம். மத கலைகள், கள்ள போதனைகள், குறிப்பாக பரிசு நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய உபதேசங்கள், அப்புறம் அந்த பரிசுத்தாவி பற்றி, அப்புறம் சுவிசேஷம் பற்றி எல்லாம் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. உண்மையான ஜீசஸ் மறுக்கப்பட்டாரு, இப்ப யார் போதிக்கப்படுறாரு, வேறொரு இயேசு. அதாவது 2 கொரிந்தியர் 11:4.
எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாக வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான்.
ஆமா, உண்மையான இயேசுனுடைய அறிமுகம் இல்ல, இயேசு இயேசு சொல்றாரு, ஆனா இயேசு பத்தியே தெரியாது. அப்ப இயேசு யாருன்னு சொல்றாரு, சன் ஆஃப் மேரி அப்படிங்கிறார், மரியாளுடைய மகன். மரியாளுகிட்ட ஜப செஞ்சா இயேசு என்ன வேணாலும் கொடுத்துருவாரு. ஆனா இயேசு என்ன சொன்னாங்க, வேற எந்த வழி இல்ல, நானே தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற, என்னை இல்லாமல் வருவன் என் பிதாவினிடத்தில் வர முடியாது. ஆனா இங்க வந்து நம்ம பாக்குறோம் கர்த்தரா இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க, பிதாவாக தேவன் ஆக்கிட்டாங்க. ஆனா பைபிள் எங்காவது ஒரு வசனம் இருக்கா, எங்கேயுமே. அப்ப வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுறாரு, எப்படி இயேசு அப்பா, ஃபாதர் ஜீசஸ் அப்படின்னு போதிக்கப்படுறாரு. பைபிள் எங்காவது இருக்கா ஃபாதர் ஜீசஸ், ஜீசஸ் வந்து தம்முடைய சீசர்களிட கேட்டாரு, இந்த ஜனங்களை வந்து வந்து கேட்டு போறானுங்களே, இவனுங்களை என்ன யாரு நினைச்சுக்கிறானுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ சில பேர் உங்களை எரேமியான்னு சொல்றானுங்க, சில பேர் உங்களை யோவான்ஸ்தானு சொல்றாங்க, சில பேர் உங்களை வந்து தானியன்னு அந்த இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, சரி பரவாயில்ல, ஆனா நீங்கள் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஜீசஸ் கேட்டார். அப்போ பேதர் என்ன சொன்னார், நீங்கள் ஜீவனுள்ள தேவன் அப்படி சொன்னார, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னார். அப்ப பேதுரு ஒருவேளை தப்ப சொல்லியிருந்தா ஜீசஸ் என்ன சொல்லியிருப்பார், நீ சபிக்கப்பட்டவன் சொல்லிருப்பார். இந்த மாதிரி வந்து பொய் பேசுறிய, உனக்கு இது சொல்லிக் கொடுத்தது பிசாசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன சொன்னாரு, வெரி குட் கரெக்டா, நீ சீமோன் நீ பாக்கியவான், நீ சொந்த நாள் ஞானத்தில் இது பேசல, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா உனக்கு இதை வெளிப்படுத்திக்கிறேன். ரொம்ப கரெக்டா தெரியுது, வசனங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இயேசுவே பிதா பண்ணிட்டு ஏசு அப்பா ஏசு அப்பான்னு சத்தம் போட்டு எங்க வந்து இந்த உபதேசம், யாருடைய உபதேசம், சகோதர சகோதரிகளே, இயேசு பத்தின உபதேசம் நம்ம படிச்சோம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், தேவனுடைய நேரடியான சிருஷ்டிப்பின் நம்பர் ஒன், அதெல்லாம் நம்ம தெல்ல தெளிவாக படிச்சிருக்கிறோம். ஆனா ட்ரினிட்டி கடவுளை ரெண்டாவது கடவுளை மாத்திட்டாங்க. ஜீசஸ் ஜீசஸ்கே பிடிக்காது, ரொம்ப கோபத்தில் இருப்பார். ஆனா வளர விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டார், பரவாயில்ல விட்டுருங்க. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு இயேசு இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுறாரு, அவரையே டூப்ளிகேட் பண்ணிட்டார். பிசாஸ் என்ன பண்ணிருக்கா, இந்த கோதுமை நிலத்துக்குள்ள விதைச்சவரையே டூப்ளிகேட் பண்ணிட்டான். வேற ஒரு இயேசு பிரசங்கிக்கப்படுறாரு. ரெண்டாவது வேறொரு ஆவி, நீங்கள் பெற்றிடாத வேறொரு, ஆமா நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி அது சீஷர்கள் பரிசுத்த ஆவி, அது தேவனுடைய உண்மையான பரிசுத்த ஆவி இல்லைங்களா, அவருடைய வல்லமை நீங்க பெற்றீங்க, பெந்தகோஸ்த நாள்ல தேவன் கொடுத்தார். அப்போ சத்திய ஆவி அல்லது பரிசுத்தாவி ஒருத்தனுக்குள் வரும்போது என்ன அடையாளம், ஒருத்தனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறதுக்கு என்ன அடையாளம், எது அடையாளம், சத்திய ஆவியாகி அவர் உங்கள் இடத்தில் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்க சகல அப்படின்னு அர்த்தம், பைபிள் இருக்கிற எல்லா சத்தியங்களும் தெளிவாக புரியும், புரிஞ்சிருப்பார் அவரு. அது மட்டும் இல்ல, வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன, எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் இருந்தா தான் அது புரிந்து கொள்ள முடியும். சில பேர் நம்ம கிளாஸ்ல கேட்ட என்ன சொல்றாங்க, இவங்க பரிசுத்தாவி இல்லைன்றாங்க. எங்க சொல்ற பரிசுத்தாவி, எங்க சொல்லியிருக்கிறோம் பரிசுத்தாவி இருக்கு, அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, கிறிஸ்தவர் ஓட்ட ஓட முடியாது. அப்ப தேவனுடைய அந்த பரிசுத்தாவினுடைய அந்த உதவி இல்லைன்னா தேவனுடைய திட்டங்களே ஃபர்ஸ்ட்ல புரிஞ்சு கொள்ள முடியாது, அப்புறம் எங்க நடக்கிறது. அப்போ சத்திய ஆவி உங்க இடத்துல வரும்போது ஒருத்தன் வந்து பரிசுத்தாவி இருக்குதுன்னா அவனுக்கு என்ன அர்த்தம், அவன் சகல சத்தியங்களையும் தெரிஞ்சிருப்பான் நடக்கிறது அப்புறம் இருக்கலாம், ஃபர்ஸ்ட்ல அவன் தெரிஞ்சிருப்பான். ஆனா இன்றைக்கு நீங்கள் பெற்றிடாத வேறொரு ஆவி உங்களிடத்துல ஊற்றப்படும் அல்லது பேசப்படும் பிரசங்கம் பண்ணப்படும். அங்க அப்ப சொல்றாரு, போல் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து பிதா பத்தி தெரியுமா எல்லாருக்கும், சபை எத்தனையோ 2000 சபை இருக்குங்க, பிதா பத்தி தெரியுமா, தெரியாது. ஜீசஸ் பத்தி தெரியுதா, அது கூட தெரியாது. ஆனா பரிசுத்தாவி மட்டும் ரொம்ப இருவார், அது எப்படி ரொம்ப இடுவார், ரொம்பிட்டு வேறொரு பரிசுத்தாவி, அதுக்கு பேரு தான் பரிசுத்தாவி, ஆனா உண்மையான பரிசுத்தாவி இருக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு தேவன் பத்தியே தெரியாது, பேர் கூட தெரியாது, ஜீசஸ் பத்தி கூட தெரியாது, ஹோலி ஸ்பிரிட் பத்தி கூட தெரியாது, ஆனா எதுல ரொம்பறாரு, எப்படி தேவன் இந்த மாதிரி மெத்தட் பண்றாரா, இது பத்தியே தெரியாதவர்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவி ஊத்திடுறாரா, சொல்லி பாருங்க. அப்போ இது என்ன பரிசுத்தாவி, இது வந்து மயக்கம் ஓடுற பரிசுத்தாவி, வாந்தி பண்ற பரிசுத்தாவி, அப்புறம் டான்ஸ் ஆடுற பரிசுத்தாவி, உதிக்கிற பரிசுத்தாவி, சிரிக்கிற பரிசுத்தாவி, இன்னும் சில சபைகள் கோயம்புத்தூர்ல வாமிட் பண்ணுவோம், அப்பதான் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம், வாமிட் கூட எடுத்துக்கிறாங்க. அப்ப வேறொரு பரிசுத்தாவி சகோதர சகோதரிகளே, சத்தியத்தில் வழி நடத்துற பரிசுத்தாவி, ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு சுவிசேஷம் சொல்றாங்க, நீங்கள் பெற்றாத வேறொரு சுவிசேஷம் உங்களிடத்துல பிரசங்கிக்கப்படும், அதை நீங்க ஏத்துக்குவீங்க அப்படிங்கிறார். அப்ப வேறொரு சுவிசேஷம் என்ன, கர்த்தர் கொடுத்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னைக்கு எத்தனையோ கூட்டமைப்பு போறோம், எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்றோம், கர்த்தருடைய ராஜ்யம் பத்தி பேசுறாரா, உம்முடைய ராஜ்யம் வருக வாயில் மட்டும் சொல்லிட்டு வந்துருவாரு அவ்வளவு. ஆனா ராஜ்யம் பத்தியே தெரியும், ஏபிசி கூட தெரியும், இதுதான் வந்து சுவிசேஷமா. அப்ப என்ன சுவிசேஷம் நடக்குது இன்னைக்கு, அந்த சுவிசேஷத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு, ஆத்ம ஆதாயம். கரெக்டா என்ன சொல்றது, நாம ஆத்ம ஆதாயம் என்ன, ஆத்மா அறுவடை என்ன, எதிலிருந்து காப்பாத்துறது, நரகத்திலிருந்து நரக வேதனையிலிருந்து காப்பாத்தி எங்க அனுப்பிடுறது, பரலோகம் அனுப்பிடுற வேலை, அதான் ஆத்ம ஆதாயம். இது நம்மளால செய்ய முடியுமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். என்ன காப்பாத்திறதே பெரிய கஷ்டம், நான் ஓடி தகுதியாகிறதே பெரிய தலைவலி, நான் இந்த பிறந்த ரெண்டு கொண்டு போய் பொருளை சேர்த்து அப்படிதான் வந்துருவாரா நம்ம பேச்செல்லாம் கேட்டு அவங்க விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்ப ஆத்மாதாயம் என்பது என்ன, அது யார் பண்ணிருக்கிறாங்க? ஆத்மாதாயம் ஜீசஸ் பண்ணிட்டு போயிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாருக்கும் பாண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் மீண்டும் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அவரு ஆத்மாதாயம் பண்ணி வச்சு போயிருக்கிறார். எல்லாம் எழுதி பாண்ட் இருக்குது எல்லா வீட்லயும், எல்ஐசி பாண்ட் மாதிரி ஜீவன் பாண்ட் இருக்குது எல்லாத்து வீட்லயும். எல்லாம் வந்துருவாங்க, மறித்து போனவங்க எல்லாம் மீண்டும் வருவாங்க கண்டிப்பா. இந்த ஊழியம் இல்லைங்க, இது சுவிசேஷம் இல்ல. அதான் சொல்ல நீங்கள் பெற்றாத வேறொரு சுவிசேஷம். அப்போ கத்தரா இயேசுனுடைய உண்மை சுவிசேஷம் மறைக்கப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரர் லட்சக்கணக்கா கூட்ட போதுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பத்தி ஜீரோ யோசித்து பாருங்க. அதான் அப்போ சொல்ற பவுல் வந்து ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிறார். ஜீசஸ் இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு, ஒன்றான மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்க முதல்ல அந்த அறிவுக்குள்ள வரணும். அது உங்களை எங்க வழி நடத்துவோம்? ஜீவனுக்குள் வழி நடத்துவோம். அதை பத்தியே தெரியலன்னா எப்படி ஜீவன் போடும், எப்படி பரலோகம் போக முடியும்? அதான் இந்த மாதிரி அநேக உபதேசங்கள் இன்னைக்கு நிறைய நிறைய உபதேசங்கள் கள்ள போதனைகள் இன்னைக்கு சபைகளுக்கு இருக்குது சகோதர சகோதரிகள். அதான் வந்து இந்த கள்ள போதனைகள் விதத்தவன் பிசாசு எங்க விதைச்சிருக்கிறான்? கிறிஸ்து நிலத்து, கிறிஸ்தவ நிலத்துக்குள்ளேயே அவன் விதைச்சிருக்கிறான், அல்லது உண்மை சபைக்குள்ளேயே விதைச்சிருக்கிறான். அந்த அந்த கள்ள போதனைகள் மூலம் வெளியில வருது ஏன்னா கலைகள், கலை செடிகள். அப்ப கலைகள் என்னங்க? நம்ம கோதுமை பதர் பத்தி படிக்கும் போது கோதுமை கூட ஒட்டிட்டு தான் பதர். ஆனா இது கோதுமை கூட ஒட்டிட்டு இல்ல, கோதுமை செடின்றது தனி, கலை செடின்றது தனி. ஆனா இருக்கிற இடம் மட்டும் ஒண்ணு, அதுதான் வித்தியாசம். அப்ப கோதுமை செடி கலை செடி. அப்ப கலை செடின்னு என்ன நம்ம பார்க்கணும். அப்ப கலை செடின்னு என்னன்னா வெளியிலிருந்து பார்க்கும் போது கோதுமை செடி மாதிரியே தான் தெரியும், கலை செடின்னு தெரியாது. இப்ப உதாரணம் நம்ம பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம், வரும்போது சைட்ல வந்து நிறைய வயல்கள் தெரியுதுங்க. அப்ப இது என்ன வயல் கடை, என்ன சொல்லுவேன்? நெல் இருக்குது, களை இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்க? நெல் வயல். ஆனா உள்ள நெல் மட்டும்தான் இருக்குதா? அந்த பாருங்க, தேவன் நேரடி இடத்துல கூட காமிக்கிறார். ஆக்சுவலா யாராவது களை விதைச்சாங்களாங்க? யாரு? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேவன் பாரு நேரடி இடத்துல கூட காமிக்கிறாரு. அப்ப ஒரு வயலுக்குள்ள நெல்லு போட்டா களைகளும் வந்துடும். அதே போலதான் கிறிஸ்தவ நிலத்துல இப்ப என்ன இருக்குது, கோதுமை செடி போலயே இருக்குது தோட்டத்துல. அவுட் வேட்டு வெளியிலிருந்து பார்த்தா அது நெல் வயல் நம்ம சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா பக்கத்துல இறங்கி போய் வயலுக்குள்ள ஒவ்வொரு செடியை நீக்கி பார்த்தா என்ன இருக்கும்? இதை விட அது ரொம்ப நிறைய இருக்கும். இது 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 இதை விட இதுக்கு போற உரத்துல அது பிடிக்கும். களை செடிக்கு அந்த பவர் இருக்குது இல்லைங்களா? இது சாப்பிட்டு போய் நல்லா கொழுக்கொழுன்னு இருக்கும். களை எப்படி இருக்குங்க? அது புரியிட்டு வந்து மாட்டுக்கு போடுறாங்களே, மாடு என்ன அருமையா சாப்பிடுது. அந்த நெல் செடி கூட நல்லா அந்த இத்து போயிருக்கும், இழைச்சு போயிருக்கும். ஆனா இது நல்லா புசு புசுன்னு இருக்கும், நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா. அப்போ இந்த களை செடிகள் எப்படிப்பட்டதுன்னா வெளியிலிருந்து பாக்குறதுக்கு தான் கோதுமை செடி மாதிரி தெரியுமே தவிர இதுல இருந்து எந்த பலனுமே கிடையாது, அது கோதுமையே கிடையாது. இதுக்கு பொட்டானிக்கல் நேம் வந்து பியாடா டார்னல், அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. அதாவது இதை வந்து ரொம்ப பக்கத்துல வாட்ச் பண்ண ஒழிய இது களை செடிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இதுல இருந்து வரக்கூடிய விதை எப்படி இருக்கும், என்ன கலருங்க? இந்த பாய்சன் செடியில இருந்தாலும் வருமே அந்த விதை என்ன கலர் பாத்துருக்கீங்க? கருப்பு, சின்ன அந்த எள்ளு, எள்ளு விட சின்னதா இருக்கும் பாத்துருக்கீங்களா? எள்ளு விட சின்னதா இருக்காது. அப்ப அந்த அந்த விதைகள் அந்த கோதுமை மாதிரி இருக்காது, கோல்டன் கலர் இருக்காது. தெய்வீகம் இல்ல, கோல்டன் கோல்டன் வந்து கோதுமை ஒரு பொன்னிறமா இருக்கு. பொன் வந்து வேதத்துல தெய்வீகத்தை குறிக்குது. இங்க பாருங்க நிழல்ல கூட நேரடி அர்த்தம் படிச்சா கூட கோதுமை பொன்னிறமாகுது. ஆனா களைச்செடியில வந்து வரக்கூடிய விதை கருப்பு, கருப்பு. அப்போ பிசாசுக்கு தான் சொல்லுவாங்க கருப்பு. பொன்னிறம் தேவனுக்கு புரியுது. ஆனா இங்க நம்ம பாக்குறோம் இது இந்த கருப்பு விதை எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. ரெண்டாவது வெயிட்டும் கிடையாது, இது கோதுமை மாதிரி வெயிட் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த இந்த களைச்செடி நல்லா வளர்ந்து கதிர்விடும் போது காத்தடிச்சா எப்படி எப்படி என்னதும் அப்படியே வந்துடும், ரொம்ப சுலபமா வந்துடும். ஆனா மணிகள் இருக்கிற அந்த கதிர் என்ன காத்தடிச்சா மெல்லமா போயிட்டு மெல்லமா வரும். ஏன்னா வெயிட் வெயிட் இருக்கிறதுனால மெல்லமா போயிட்டு மெல்லாம். ஆனா இது அப்படி இல்லை, எப்படி வரும்? அப்ப இதெல்லாம் என்ன, இதுல இதுல கூட நிறைய அர்த்தங்கள் இருக்குது நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த கருப்பு விதைகளை சாப்பிட்டா என்னாகும், பாய்சன் இல்லைங்களா? ரொம்ப பாய்சன் ஆகி நம்மளுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாம இல்ல, அது என்ன பண்ணும், வாந்தி, உடனடியாக வாந்தி வந்துடும் இல்லைங்களா? விஷ செடிகளுடைய விதைகளை சாப்பிட்டா என்ன வருது? வாந்தி தான் வரும். அப்போ இந்த கோதுமை விதை போல சத்து நம்மளுக்கு கிடைக்காது, இருக்கிற சத்து சேர்த்து எடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த ரெண்டு வகையான கிறிஸ்தவர்கள் இந்த சபைக்குள்ளுக்கிறாரு, கோதுமை மற்றும் களைகள். சரி, இப்ப கோதுமை என்பது யாரு குறிக்குதுன்னா, அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, தேவனுடைய வசனங்களின் அடிப்படையில் இருக்கும் அவங்களுடைய விசுவாசம். ஒண்ணு, ரெண்டாவது குணநலங்கள் பாத்தீங்கன்னா, கர்த்தராக இயேசுனுடைய சிந்தனை அவர்களுக்குள். அதான் அப்போஸ்தலர் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கும் அவங்களுக்குள்ள, அந்த அந்த கிறிஸ்துவனுடைய குணநலங்கள் அவங்களுக்குள்ள அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா கலைகள், கலைச்செடி எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு தான், பேருக்கு தான் கிறிஸ்தவர் இருப்பாரு. ஆனா பக்கத்துல போய் நம்ம வாட்ச் பண்ணா கிறிஸ்துவனுடைய ஆவியே இருக்காது, உலகத்தின் ஆவி இருக்கும். உலகத்தின் ஆவி தான் இருக்கும். உலகத்தின் ஆவி என்ன? உலக பொருள்கள் மேல ஆசை இச்சைகள். ஒன்னே ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்காருக்கு இவருக்கு வித்தியாசமே கிடையாது ஆசை இச்சைகள்ல. ஆனா இவர் கிறிஸ்டின் அவர் இருந்தா அவ்வளவு, மத்தபடி எல்லா குணநலங்கள்ல எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த கலைச்செடியிலிருந்து வரக்கூடிய அந்த விதை, அதாவது கள்ள போதனைகளை குறிக்கிறது நான் பாக்குறோம். அதுல எந்த வெயிட்டுமே இல்ல அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த கள்ள போதனைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் எந்த ஆதாரமே இருக்காது. உதாரணமா நீங்க ட்ரினிட்டி எடுத்துட்டீங்கன்னா, அதை அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, அதாவது இந்த ட்ரினிட்டிய உறுதி பண்றதுக்கு என்ன பண்றாங்க, பைபிள்ல வசனம் காமிக்க மாட்டாங்க. முட்டை எடுத்துக்கன்றாரு, தண்ணி எடுத்துக்கன்றாரு, பழத்தை எடுத்து பாருங்கன்றாரு, மூணுலும் ஒன்று, த்ரீ இன் ஒன். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கிருந்து எடுக்கிறாரு? நிறைய பேச வேண்டியது இருக்கும், கரெக்ட் இல்லைங்களா? இப்ப ரொம்ப புரியாம போச்சுன்னா, இது புரியாத உபதேசம், ஜாஸ்தி நீங்க கேள்வி கேட்காதீங்க. நீங்க ஜாஸ்தி கேள்வி கேட்டு எங்க போயிருவீங்க, நேரடியா போயிருவீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கே சொல்ல தெரியல, அவருக்கே ஆன்சர் கிடைக்காது. அப்ப என்னன்னா, அந்த அந்த விசுவாசமானது கள்ள போதனைகள் இருக்கும்போது பைபிள் அடிப்படையில் இருக்காது அந்த போதனைகள். அப்ப அதை வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்காக நிறைய பேச வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்ல, காத்தடிச்சு ரிட்டர்ன் வருது. அது எதை குறிக்குதுன்னா, இந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாத ஜனங்கள். அப்ப காற்று எதை குறிக்குது? உபத்திரவங்களே குறிக்குது. அவ உபத்திரவங்கள் வரும்போது தேவனுடைய அனுமதி, சோதனைகள், அந்த சோதனைகளுக்கு தங்களை உட்படுத்துவதற்கு விருப்பமே இருக்காது. ஆனா போன வாரம் நம்ம பார்த்த சோதனையை சகிக்கிற மனுஷன், தேவன் கொடுக்கிற சோதனை, விசுவாசத்தின் சோதனை, அது கூட ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாரா. அப்ப என்ன பண்றாங்க, டக்குனு கூட வர்றாரு. அப்படின்னா தீமைக்கு தீமை செய்யறாங்க. ஆனா ஜீசஸ் அப்படி சொல்லிக்கிறாரா, தீமைக்கு நீங்க என்ன பண்ணும், நன்மை பண்ணிட்டு உங்களுக்கு விரோதிக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெப செய்யுங்க. இதுதான் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம். ஆனா இங்க உலகத்தின் ஆய்வு உள்ளவர்கள் அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் இந்த கள்ள உபதேசங்களை நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேசுறதா அந்த வாமிட்டிங். வாந்தி எது கிடையாலும் சொன்னதே நீ சில பேர் சொல்லுவோம், என்ன வந்து எப்ப பார்த்தாலும் வாந்தி எடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா, சொன்னதே ஐயோ வர்றாரு சில பேர் ஓடிடுவாங்க. ஏன்னா அவர் பேச்சு வாய் திறந்தா சகிக்கவே முடியாது, சொன்னது சொல்லுவார். அதான் வாமிட் இல்லைங்களா? வாமிட்டிங் என்ன, வாமிட்டிங் அப்படின்னா நம்முடைய அந்த உடல், நம்முடைய பாடி அந்த சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்ப இந்த கள்ள போதனைகள் எப்படிப்பட்ட போதனைகள்னா, புரிந்து கொள்ளவும் முடியாது, எக்காலத்திலும் முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே தெரியாது, அந்த மாதிரி உபதேசங்கள். அப்ப அது உள்ள போச்சுன்னா அது என்ன பண்ணுது, வயிற்றுல எல்லாம் கடமுடாகி அப்படியே அப்படியே வாமிட்டிங். அது ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அருமையா பேசினார். ஏசாயா 28:8.
போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை.
போஜன பீடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? வாந்தியினாலும் நிறைஞ்சிருக்குது. டைனிங் டேபிள், டைனிங் டேபிள் ஃபுல்லா வாந்தி. யாராவது சாப்பிடுவோமா? சொல்லும் போதே உங்களுக்கு ஐயோ மூக்க பிடிக்கிறோம். அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். வாந்தி முதல்ல எங்க இருந்துச்சு? நம்மளுடைய சரீரத்துக்குள்ளதான் இருந்துச்சு. அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டோம். நம்ம செய்ய அது என்னது, ராட்டன் ஃபுட்டு, நம்ம உடல் ஏற்றுக்காத உணவு, அது அங்க பிடிக்கிறது. ஆனா இங்க சொல்றாரு போதன பீடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, வாந்தியினால். இது நேரடி அர்த்தமா? கண்டிப்பா இது அடையாள. அப்ப போஜன பீடம் என்பது எதை குறிக்குது? சாப்பாடு, அங்க சொல்லப்படுகிற சாப்பாடு எதை குறிக்குது? ஆவிக்குரிய டேபிள், ஆவிக்குரிய டைனிங் டேபிள், ஆவிக்குரிய சாப்பாடு. இதெல்லாம் எப்படி இருக்குது? வாந்தியினாலும் நிறைஞ்சிருக்குது, சுத்தமான இடமே கிடையாது. 2000 பிரிவு இருக்குது, எல்லா டேபிள் என்ன இருக்குது? என்னது வாந்தி சொன்னதையே சொல்லிட்டு வாரா வாரம் எக்ஸ் ஒரு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஒரு வசனத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுறது அதுல சுத்தி வளர்த்து சொந்த கதை சோக கதை எல்லாம் பண்ண வைக்கிறது கொஞ்ச நேரம் சிரிக்க வைக்கிறது ஜனங்களே சொன்னது கொஞ்ச நேரம் அழுது வைக்கிறது அது வந்து பேசுறது பேசுற சக்தி உள்ள ஜனங்கள் நான் கூட என்ன பண்ணுறீங்க ஒழுங்க முடியாதுங்களா கிறிஸ்து பேரை வச்சு ஏன்னா நீங்களும் உட்காந்துக்கீங்க போக மாட்டீங்க ஏன்னா கிறிஸ்து மேல பயம் இருக்குது அப்பப்போ பயமுறுத்தான் நீங்க இப்படி பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாக்க எந்த போக மாட்டீங்க நம்ம டிவியில பாக்குறீங்க நிறைய அழுகும் போது மூஞ்சி ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிக்கிறாரு அதே பேச்சாளர் பேச்சு முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு தமஸ் பண்ணி சிரிக்க வைக்கிறார் அந்த மூஞ்சி காமிக்கிறார் சிரிக்கவும் செய்ய வைக்கிறாரு அழுகமும் செய்ய வைக்கிறாரு நெஞ்சு நெஞ்சா போடுக வைக்கிறாரு என்னென்னமோ பண்றாரு லட்சக்கணக்கான ஜனங்களை ரொம்ப சுலபமாக எப்படி இது வசனம் வந்து அந்த மாதிரி இருக்குதா வசனங்கள்லாம் படிச்சு எவ்வளவு சீரியஸா இருக்கிறோம் நீங்க தமாஸ் பண்ணா கூட அந்த நிமிஷத்துக்கு தான் தமாஸ் அடுத்த நிமிஷம் நம்ம சீரியஸ் வரமா இல்லைங்க தேவனோட சத்தியங்கள் அவ்வளவு பெரிய விஷயம் அது இது சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் தமாஸ் இன்னும் பண்ணி லைவா கொண்டு போறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம் மற்றபடி இது சீரியஸ் மேட்டர் இது சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா இங்க நம்ம பாக்குறோம் அழுக வைக்கிறது சிரிக்க வைக்கிறது டான்ஸ் ஆட வைக்கிறது குதிக்க வைக்கிறது ஆட வைக்கிறது இதெல்லாம் என்னன்னா சொன்னதையே சொல்லிட்டு எந்த பிரசங்க ஆரம்பிச்சிட்டா சொந்த கதை இல்லாம இருக்கவே இருக்காது புஸ்தகம் எத்தனையோ புஸ்தகம் எழுதுற நிறைய பேர் அது கிறிஸ்து புஸ்தகம் நினைச்சிருக்காங்க நிறைய சொந்த கதைங்க நேற்று கூட நான் இங்க ஒரு விழுப்புரத்தில் கிளாஸ் எடுக்கும் போது கூட அங்க ஒரு பிரதர் சொன்னார் பிரதர் எங்க சபையில ஒரு அம்மா எந்திரிச்சாலே எங்களுக்கு பயமாயிருதுன்னு என்ன பிரதர் அப்படி என்ன அந்த பண்றாங்கன்னா அவங்க என்னம்மா அவங்க வீட்டுக்கு வாடி காலே வர்றது இல்லையாம்மா இயேசுக்காக ஜெப செஞ்சாராம்மா இப்போ அவருடைய வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வந்தாச்சு இயேசு கொடுத்தார் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் எந்த சிதியே சொல்லிட்டு வார வாரம் அப்ப அது எந்திரிச்சாலே இவங்களுக்கு நடக்க போகமா அவ வாடகைக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரா ஜீசஸ் நல்லா நம்ம திங்க் பண்ணுங்க சாட்சிகள் எல்லாம் கூட பண்றாங்க இதெல்லாம் டூப்ளிகேட் ஆயிட்டு இருக்குதுங்க உண்மை சாட்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்குது என்னென்னமோ சாட்சி இல்லைங்களா பரிசு தொலைச்சிட்டேன் பஸ்ல அந்தம்மா பஸ்ல பரிசு தொலைச்சிட்டேன் இயேசுக்கு ஜெப செஞ்ச அங்கே பஸ்லயே முட்டி போட்டேன் பர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு பர்ஸ் மட்டும் கிடைச்சது மட்டும் இல்ல இப்ப காசே குறையுது இல்ல பர்ஸ்ல அப்போ எப்படி அது அப்ப ஜீசஸ் டெய்லி வந்து காலையில காலையில வந்து பர்ஸ்ல காசை போட்டு போறாரா இதெல்லாம் என்ன சம்பந்தமே நம்ம பாருங்க வசனங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதை நம்ம பாக்க அப்போ இந்த வாமிட்டிங் வாந்திக்குது சொன்ன உபதேசங்களே சொல்லிட்டு 25 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்துட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் சொல்றது இது ஒரு வாரம் மெசேஜ் அடுத்த வாரம் மெசேஜ் போனீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் 40 வருஷம் கிறிஸ்தவராக இருக்கிறார் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் பாவத்தை விட்டு ஒழியுங்கள் அப்படிங்கிறார் அவர் தான் போராடி கிடக்கிறார் 40 வருஷமா அவர்கிட்டயே போயிட்டு என்ன சொல்றது பாவம் செய்யாதீங்க அப்படிங்க சார் நான் அதுக்குதான் சார் போராடிட்டு இருக்கிற முடியுது இல்ல ஃபர்ஸ்ட் வாரம் வரும்போது என்ன கொடுங்க கொடுங்க முடிஞ்சு அப்ப 4 வீக்ஸ் சரியா போச்சுங்க 4 வாரம் மெசேஜ் முடிஞ்சா அப்ப இதுக்கு பேர் என்ன வாமிட்டு இல்லைங்க ஆனா தேவனுடைய வசனங்கள் அப்படி இல்ல அது 10 வசனத்துல சொல்லிக்கிறார் தேவனுடைய வசனங்கள் எப்படி ஏசியா தீர்க்கதரிசி எப்படி பேசிக்கிறார் 28:10 செங்கல் மேல் செங்கல் வச்சு கட்டுற மாதிரி கற்பனையின் மேல் கற்பனை உபதேசங்கள் மேல் உபதேசம் அப்படி சிஸ்டமேட்டிக்கா நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அப்ப அப்படி இருக்கும் போது இந்த கலைகளுடைய உபதேசங்களுக்கும் கர்த்தராகிய இயேசுனுடைய உபதேசங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா ரெண்டு உபதேசங்களும் எங்கதான் இருக்குது கிறிஸ்து சபைக்குள்ளேயே இருக்குது இன்னைக்கு கிறிஸ்து சபை நிலத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப எப்ப தெரியும் இது அறுப்பு காலத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க அதான் சொன்னார் 13:30 மத்தேயு 13:30
அறுப்பு காலத்தில் நாம் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்
அப்ப இது என்னன்னா இந்த அறுப்பு காலத்தில் நடைபெறுகிற வேலை என்னன்னா கோதுமை செடியை களை செடியிலிருந்து பிரிக்கிறது அப்ப என்னன்னா பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து உண்மை கிறிஸ்தவர்களே பிரித்தெடுகிறது அதுதான் ஒரு இப்ப நம்ம செய்யறது ஊழியம் என்ன நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு ஒரு பெரியவர் கேட்டார் கோயம்புத்தூர்ல, நீங்க ஏன் சார் நீங்க கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வந்து வந்து பேசிட்டுக்கிறீங்க, ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது இயேசு பத்தி, நீங்க போய் இந்துக்காரங்களுக்கு போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு திட்டுறாரு. அப்போ இந்துக்காரங்களுக்கு போய் சொல்றது, இந்துக்காரர்கள் கூட வர்றாங்க, நம்ம போய் சொன்னதா வரணும்னு இல்லை, வர்றாங்க அவங்க கூட நிறைய இந்து புரிதங்கள்லாம் இப்ப சத்தியத்தை நம்மள ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இந்து இருக்கிறார், இந்து இந்துக்கள் கூட வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ள வேலை என்ன, எதுக்காக நம்ம செய்யறோம்னா அந்த மணிகளை களஞ்சியத்துல சேர்க்கிற வேலை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஜீசஸ் அங்க சொல்லிக்கிறாரு, நான் அறுப்பு காலத்தில் யாரை கூப்பிட்டு சொல்றேன், அறுப்பு அறுக்கிறவர்களை நோக்கி சொல்றேன். அப்ப அறுக்கிறவர்கள் அப்படின்னா அறுக்கிறவர்கள் யாரு, மத்தையோ 13:39. என்னன்னா ஒரு மெசஞ்சர், தூதர் செய்தி கொண்டு போகிறவர், அவர் வந்து வெதர் ஸ்பிரிட் பீயிங் ஆர் ஹியூமன் பீயிங், அவர் தேவ தூதரா கூட இருக்கலாம் அல்லது மனிதர்களா கூட இருக்கலாம். ஆனா இங்க அறுவடை வேலை செய்தா யார், அப்போ கண்டிப்பா மனித தூதர்கள், மனிதர்கள் வச்சுதான் கடத்தல் என்ன பண்ண போறாங்க, அறுவடை வேலை செய்ய போறாங்க. அப்ப இவர்கள் கொண்டு போற மெசேஜ் என்ன, அப்போ அந்த அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்கள் நோக்கினா அறுக்கிறதுனாக்கா அவங்க கையில் என்ன என்ன இருக்கணும்ப்பா, அறுவாள் இருக்கணும் இல்லைங்களா, இங்க மெத்த இங்க மெஷின் வேற. ஆனா ஜீசஸ் அப்ப வரும்போது கையில் என்ன வச்சிருந்தாரு, தூற்று கூடை, ஆனா இங்க என்ன இருக்குது, கத்தி, கத்தி வேணும், இங்க அறுக்கிறவர்களுக்கு கத்தி கண்டிப்பா வேணும். அப்போ இந்த கத்தி என்பது அதை குறிக்குது. அப்ப எப்படி அந்த தூற்று கூடை கர்த்தராகிய இயேசுனுடைய சத்தியங்களை குறிக்குதோ அதே போலதான் கத்தி கூட அதை குறிக்குதுன்னா வசனமாகிய சத்தியங்கள், அதான் தேவனுடைய வசனம் எப்படி இருக்குது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் அப்படின்னு என்னன்னா கர்த்தராக இயேசு பேசின சத்தியமே தான் இப்ப கூட பேசிட்டு இருக்கிறோம், வேற இது கேட்கறதுக்கு தான் புதுசு மாதிரி. ஆனா இந்த சத்தியம் எப்படிப்பட்டதா இருக்குது, ஆதிக்கால சபையினுடைய சத்தியம் தான், இடம் என்ன இருக்குது எல்லாம் கத்தி மன்ன பண்ணிட்டாங்க, சரியா தீட்டாம வச்சுட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம், அதை எடுத்து நல்லா தீட்டுட்டே அறுக்கிறோம். அவ்வளோ வேற ஒண்ணு, நீங்க அறுக்கிறவர்களை பாக்கலாம், அறுவடை பண்றவங்க கத்தி எப்படி வச்சிருப்பாங்க, முன்ன கத்தி வச்சுட்டு வச்சுட்டு இருப்பானுங்களா, முன்ன கத்தி எடுத்துட்டு போவாங்க, நல்லா ஷார்ப் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் தேவனுடைய வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பா அது இன்னைக்கு இருக்குதுங்க. அப்ப இது வந்து பழைய சத்தியங்கள் தான், பாக்கிறது தான் புதுசு. இந்த சத்தியங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் போலி கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில ஒரு செப்பரேஷன் அது பண்ணுது. அந்த சத்தியம் தான் போய் பண்ணுது அவங்களுக்குள்ள, மனுஷங்க நம்ம பண்றது இல்லை, நம்ம விஷயங்களை எடுத்து வைக்கிற அவ்வளவுதான். ஜீசஸ் வந்து விஷயங்களை எடுத்து வச்சாரு, அந்த விஷயங்கள் போய் சில பேர் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, சில பேர் நிராகரிச்சு ஓடிட்டாங்க, சில பேர் வந்து துன்புறுத்திட்டா ஓடிட்டாங்க. அதே போல இந்த சத்தியங்கள் வந்து இருக்குது, அந்த கத்தி போன்ற சத்தியங்கள். ஆம் சகோதர சகோதரிங்க, நம்ம பார்க்கும்போது இந்த அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களை நோக்கி அந்த செப்பரேஷன் எப்படி நடக்குது, களைகளை முதலாவது கட்டுகளாக கட்டுகளாக கட்டுங்கள் இல்லைங்களா. அப்போ இந்த செய்தி, இந்த சத்தியத்தினுடைய செய்தி கொடுக்கும் போது யாரெல்லாம் நிராகரிக்கிறாரு, அவர் எதுலயே விரும்புறது, எதில் இருக்கிறதுக்கு விரும்புறாருன்னா, எப்படி அந்த இஸ்ரேலர்கள் பாரம்பரியத்தில் இருக்கிறதுக்கு விரும்பிட்டாரு, அதே போல தவறுகளிலும் பிசாசுடைய உபதேசங்களுமே விரும்பிட்டார். நம்ம பிதா கிளாஸ் எடுத்தோம் சரிங்களா, அப்போ பிதா கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நோட் பண்ணா கூட 5000 பேர் காணும். என்ன விஷயம்னா அது அவங்களுக்கு பிடிக்கல, இந்த பிதா எங்களுக்கு வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறது எங்களுக்கு வேணும், 2-3-1 தான் எங்களுக்கு வேணும், 1 எங்களுக்கு வேண்டாம் தவறுகள்லயே தங்களை இருக்கிறது விரும்புறார். அந்த கலைகளை என்ன பண்ண சொல்றாரு ஜீசஸ், கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்னா அந்த கலையை விரும்புகிறார், கள்ள போதனைகளையே விரும்புகிறவர், அதான் அங்க நம்ம பாக்குறோம், கள்ள போதனைகளையே தங்களுடைய விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவர். இவங்க எல்லாம் கட்டுகளாக கட்டினா ஒவ்வொரு கட்டு ஒவ்வொரு கட்டு ஒவ்வொரு கட்டு 2000 கட்டு இருக்குது, இப்போ 2000 பண்டில் ஆயிட்டு. அது மட்டும் இல்ல, அது கயிறு போட்டு கட்டும் போது என்ன அந்த பண்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் இல்லைங்களா. இப்ப தனியா ஒரு குச்சி இருக்கிறதுக்கும் 10 குச்சி வச்சு கட்டணும் என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த மாதிரி கட்டு கட்ட சொல்றாரு, அது என்னது கட்டுறது, எது கிடையாது, பைபிள் படிக்கிறது எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும்னா ஃப்ரீ பைபிள் ஸ்டடி, அது மட்டும் இல்ல ஃப்ரீடம் பைபிள் ஸ்டடி, எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. நீங்க இதை ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது சபை பாகுபாடின்றி செய்யணும், கரெக்டா இல்லைங்களா? சபை பாகுபாடின்றி செய்யணும், உள்ளத உள்ளபடி பேசணும். அந்த 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 அர்த்தம் வந்து பைபிள் ஸ்டடி. ஆனா இன்னைக்கு வந்து கட்டுகளாக கட்டி வச்சு ஒவ்வொரு டினாமினேஷன் தான் பண்ணிக்கிறாங்க, ஜனங்களை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. யாராவது ஃப்ரீ பைபிள் ஸ்டடிக்கு போறாங்கன்னு அப்படியே நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, எட்டு குதிக்கிறானே வேலி தாண்டானே. உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அனுபவம் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நாங்க கூட அந்த மாதிரி தான் சந்திச்சிருக்கிறோம், பயங்கரமா திட்டு வாங்கி இருக்கிறோம். எப்படி நீங்க சபை பர்மிஷன் இல்லாம அங்க போனீங்க கேட்டிருக்கிறாங்க, எப்படி ஒரு பாஸ்டர் சொல்லாம நீங்க எப்படி போனீங்க? ஏன் நம்ம சபையில பைபிள் காலேஜ் இல்லையா? நம்ம உங்களுக்கு பைபிள் சொல்லி தரது இல்லையா? வாங்க நம்ம சொல்லி தர ஃப்ரீயா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எதுக்கு அவன் எங்கேயோ இருக்கிறவங்க பையன் தூக்கிட்டு வரானுங்க, இங்க நாலு பேர் அட்ரஸ் இல்லாதவனுங்க, அவனுக்கு பின்னாடி எதுக்கு போறீங்க? அவனு யாரோ என்னமோ என்ன ஸ்தாபனமோ ஏமாத்திட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க குழந்தையிலிருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்போ கட்டுகளாக கட்டுங்கள் போடுங்க, கட்டு போடுங்க, நல்ல கட்டு போட்டு ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அப்போ எதுக்காக இந்த கட்டு? எதுக்கு? நல்ல போதனைகளில் அஸ்திபாரம் இருக்கிறது, கலைகள் எல்லாம் எரிக்கிறதுக்கு ஜீசஸ் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்னு என்ன, மனுஷங்கள் எரிக்கிறது இல்ல, எது எரிக்கிறதுக்கு தீர்மானம்? அந்த அமைப்புகள், அந்த கல் அமைப்புகள். கண்டிப்பா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பெரிய பெரிய அமைப்புகளா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி எல்லாம் நிர்மூலமாகும். ஜனங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுங்க, இதெல்லாம் ஒழுகுதா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ கர்த்தர் இயேசு அறுவடை இப்படிதான் பண்றாரு, கட்டுகளாக கட்டிதான் வந்து சுவிசேஷ யுகத்தின் அறுவடையினுடைய கடைசி பாகம் ரொம்ப கிளைமேக்ஸ், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது கூட செய்யறவர் யார் தெரியுங்களா? ஜீசஸே தான். அவருடைய இரண்டாம் வருகையில செய்யறார் இந்த அறுவடை. அவரே தான் வந்து சொல்ற பாத்தீங்களா, நான் அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களை நோக்கி நீங்க போய் அறுத்துட்டு வாங்க. அப்ப அந்த அறுப்பு வேலை செய்யறவர் யார்? அப்பா சீஃப், சீஃப் ஜீசஸ் தானே. அப்ப தம்முடைய இரண்டாம் வருகையில தான் அப்படி பண்ற, முதலாம் வருகையில நேரடியாக பண்ணாரு, இரண்டாம் வருகையில ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தின் மேல் வரும் போது ஜனங்கள் வச்சு தம்முடைய மக்களை வச்சு அவர் அறுவடை பண்றார். எப்படி? கோதுமையை தம்முடைய களஞ்சியத்தில் சேர்த்துருவாரு. களஞ்சியத்தில் என்ன என்ன புரியுது? இந்த உண்மை சத்தியத்தில இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் இயேசுனுடைய சரீரமான சபையாக மாறுவதற்கு உண்மை சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளோட ஐக்கியம் பண்ண வைக்கிறார். அதான் அப்போ சிலர் போல் பேசினாங்க, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே கர்த்தர், அப்புறம் ஒரே தேவன், எப்படி பேசிக்கிறார் இல்லைங்களா? அந்த அந்த விசுவாசத்துக்குள்ள மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிற சகோதர சகோதரிய ஐக்கியத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவார். அந்த ஐக்கியத்தில் சேரும் போது கண்டிப்பா நம்ம எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வாங்க, கண்டிப்பாக வந்து தங்களுடைய ஜீவன் கொடுக்கறது கூட தயாராக இருப்பாங்க. அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக கண்டிப்பா வந்து அவங்க உதவிகள் செய்வாங்க. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம், களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த சபை எப்படிப்பட்ட சபை? அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்குது. அப்ப இந்த ஒரு சபையில வந்து சேரும் போது இங்க கூட ரெண்டு குரூப் இருக்குது. உண்மை சபையில சேர்ந்தாலும் கூட அங்க கூட என்ன இருக்குது? ரெண்டு குரூப் இருக்குது. என்ன ரெண்டு குரூப்? இப்ப அரிசி எடுக்கிறோம், அரிசி எடுத்துட்டீங்கன்னா கோதுமை எடுக்கலாம், அரிசி எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? 30 ரூபாய்க்கு அரிசி இருக்குது, 20 ரூபாய்க்கு கூட அரிசி இருக்குது. அது என்ன 20 ரூபாய்க்கு? 30 ரூபாய்க்கு என்ன ராஜபோகம் எஸ்எஸ் போனின்ற 1 ரூபாய்க்கு இருக்குது அரிசி. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குமா? 1 ரூபாய்க்கு விற்கிறது கண்டிப்பா இருக்கு. அப்போ வித்தியாசங்கள் இருக்குது குவாலிட்டிஸ்ல. அப்ப உண்மை சபையில வந்து சேர்ந்தாலும் கூட ரெண்டு குவாலிட்டி வகையரா பண்றாரு கர்த்தர் இயேசு. அப்ப முதலாவது என்னன்னா, நல்ல அறுவடையாகி நல்ல முத்தி நல்ல பலன் கொடுத்த கோதுமை. அது எது? கர்த்தர் இயேசுனுடைய சாயலை பெற்ற மக்கள், சிறு மந்தை 144,000 அத சொல்ற. ரெண்டாவது குரூப் யாரு? அதுல இருந்து கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. அவங்க யாரு? திரளான கூட்டம். அவங்களுக்கு கூட பொருளாத வாய்ப்பு இருக்குது, ஆனா ஆளுகை வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்னா, அந்த அழைப்பினுடைய நோக்கம் புரியாமல் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க அவ்வளவுதான். அப்ப ரெண்டு விதமான குரூப் இந்த உண்மை சபையில கூட தேவன் பிரித்தெடுக்கிறது. நீங்க பாருங்க, செப்பரேஷன் எப்படி எல்லாம் கூட நடக்குது. அப்ப அங்கிருந்து செப்பரேட் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் கூட இங்க கூட என்ன நடக்குது? செப்பரேஷன் நடக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ சபை வாய்ப்பா அல்லது மனவாட்டி வகுப்பாராக பெரிதான ரட்சிப்புக்குள்ள போறவங்க இருக்கிறாரு, அதே போல திரளான கூட்டமாக போறவரும் இருக்கிறார். அப்ப இங்க இந்த அறுவடையில முக்கியமாக நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் போலி கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது பேர் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? அப்போ அமைப்புகளை சார்ந்த ஜனங்கள், சத்தியத்தை சார்ந்த அதான் ரொம்ப வித்தியாசம். அந்த ரெண்டு வித்தியாசம் இன்னும் கூட வரக்கூடிய காலம், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போயிடலாம். அதாவது 1000 வருடம் அரசாட்சியினுடைய அறுவடை. இங்க என்ன நடக்குதுன்னா, கோதுமை புதரோ கோதுமை களையோ அப்படின்னு கிடையாது. இங்க வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கிறார். இந்த அறுவடை எதில் நடக்குது, எப்படி அடையாளம் கொடுத்திருக்காருன்னா, வெள்ளாடு செம்மறியாடு. அதை பத்தி நம்ம மத்தேயு 25:31
அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
அப்ப இது எப்ப நடக்கிற அறுவடை? அவருடைய இரண்டாம் வருகையில நடக்கிற அறுவடை. வசனம் ரொம்ப கிளீன். மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வர்றாருன்னா, தூதர்ன்னு யாரு? சபை. சபை முடிவடைந்ததுக்கு அப்புறம் இப்ப மூணாவது அறுவடை. தேவன் எடுத்துக்கொள்ளுகிற நிலம் என்ன தெரியுங்களா? இஸ்ரேல் நிலம் முடிஞ்சு, ரெண்டாவது கிறிஸ்தவர் நிலம் கூட முடிஞ்சு போச்சு. இனி என்ன நிலம் இருக்குது? இனி எல்லா நிலமும் இருக்குது. இந்து நிலம் இருக்குது, முஸ்லீம் நிலம் இருக்குது, புத்திஸ்ட் நிலம் இருக்குது, கடவுள் இல்லைங்கிற நிலம் இருக்குது, எத்தனையோ நிலம் இருக்குது. இது தவிர மத்த எல்லா ஜனங்களையும் தேவன் தெரிந்து கொள்றாரு 1000 ஆண்டு அரசாட்சியில. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில நடைபெறக்கூடிய ஒரு அறுவடை. சரி, அப்புறம் படிங்க சிஸ்டர்.
அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்.
அப்பொழுது சகல ஜனங்களும்னா, அது உங்களுக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும். அப்ப எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். சிங்காசனத்தை வீற்றிருப்பார்னா, நியாய தீர்ப்புக்காக வந்திருக்கிறார் இயேசு. அப்ப அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக சகல ஜனங்களும் நிக்கிறாங்க, சேர்க்கப்படுவார்கள். அப்புறம் என்னாச்சு?
மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து.
அவன் மனுஷன் இப்ப என்னவா மாத்திட்டாரு? செம்மறியாடு வெள்ளாட மாத்திட்டார். மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டாங்க? ஆளுகளாயிட்டாங்க. பாத்தீங்களா? இது ஒரு அடையாள மொழி. என்ன அருமையான அடையாள மொழியில பேசுறாரு. உலகத்தின் ஜனங்களை எப்படி பிரிக்கிறாருன்னா, செம்மறியாடு போலவும் வெள்ளாடு போலவும் பிரிக்கிறாரு. அப்ப இது 1000 வருடம் மனசாட்சியில நடைபெறுகிற அந்த நியாய தீர்ப்பினால நடைபெறுகிற ஒரு செப்பரேஷன், ஒரு பிரித்தல். அப்ப இது ஏன் வந்து இங்க செம்மறியாடு வெள்ளாடு சொல்லிக்கிறாரு? எப்படி கோதுமை பதர் அதுக்குள்ள இருக்கிற சில குணநலங்கள் கண்டுபிடிச்சு, கோதுமை கலை அதுல இருந்து சில குணநலங்கள் கண்டுபிடிச்சு, அதே போல இங்க வெள்ளாடு செம்மறியாடு சொன்னார்னா அதுக்குள்ள சில குணநலங்கள் இருக்கிறது. அப்ப செம்மறியாடு எதை குறிக்குது? அப்ப உயிர் தெளிந்து வரக்கூடிய எல்லா ஜனங்களும் இல்லைங்களா? உயிரோடு இருக்கிற ஜனங்கள், உயிர் தெளிந்து வரக்கூடிய ஜனங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ண போறாங்க? 1000 வருட மனசாட்சியில. அதாவது சங்கீதம் 29, ஏசாயா 29:18 எல்லா வசனங்களை கேட்பார்கள். மனக்கண் மனக்காது ரிப்பேர் ஆனவங்க, நேரடி காது நேரடி கண் ரிப்பேர் ஆனவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க? தேவனுடைய வசனங்களை கேட்பார்கள். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அந்நாளில்னா எப்பனா, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே. அப்ப அந்த செம்மறியாடு வகுப்பார் யாரு? செம்மறியாடு எப்படிப்பட்ட குணமொழி அது? செம்மறியாடு பாத்தீங்கன்னா, அந்த கும்மல் அந்த அந்த கூட்டம் மந்தை போச்சுன்னா அப்படியே ஒன்னத போவோம், ஒன்னதான் வரும், தெரியாது. எப்படி குனிஞ்சா அவ்வளவுதான், தலை நிமிந்து கூட பாக்காது. ஃபர்ஸ்ட்ல போற ஆடு கிணத்துல விழுந்தாலும் கூட எல்லாம் போயிட்டு அப்படியே தொப்பு தொப்பு. அது எச்சரிக்கை ஆகுறது இல்ல, அது ஒரு மாதிரி கீழ்ப்பிடுதல் குணம் உள்ளது. செம்மறியாடனுடைய மேய்ப்பர் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிதான் போயிட்டு இருப்பான், பின்னாடி துரத்திட்டு இருக்கமான. முன்னாடி ஒரு குட்டி தூக்கி கையில வச்சிட்டான்னா எல்லாம் பின்னாடியே போயிட்டு இருக்கும். அது எங்களுக்கு கஷ்டமே பட வேணும். அதுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, சீலா அப்படின்னா, சீலா அப்படின்னா நம்ம தலைவர் கூப்பிடுற அப்படியே பார்க்கும். அதே போல ஏதோ ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு இருப்பாங்க, பேர் வச்சு கூடுவாங்க. அதுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம கூட இப்படி நாய்க்கு பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி அந்த மந்திக்கு அவங்க பேர் வச்சு கூடுவாங்க மேய்ப்பண்ணுகள். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அது ரொம்ப தெளிவாக உணர்ந்து வச்சிருக்கு. வேற யாருக்கும் நம்ம போயிட்டு சீலானா திரும்ப, அது அவனுடைய சத்தம் தான் அவனுக்கு அதுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கும். அந்த ரிதம் அந்த சவுண்ட் எல்லாம் கிளியரா தெரியும். எங்க வாசனை வரும் போன்னு சொன்னா போ. அப்படிப்பட்ட ஒரு குணம் உடையது செம்மறியாடு. அப்ப செம்மறியாடு வகுப்பார் யாரு அப்படின்னா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களும் அப்புறம் தாழ்மை உள்ள ஜனங்கள். அப்ப பிரச்சனை, அதாவது தேவனுடைய வசனங்கள் சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள், அவங்க தான் செம்மறியாடு. வெள்ளாடு எப்படிப்பட்டது? இப்ப வெள்ளாடு குரூப் அதுக்குள்ள, வெள்ளாடுக்குள்ள என்ன குணம் இருக்குது? இப்ப வெள்ளாடு மேய்க்கறானு நீங்க பாத்தீங்களா? வேட்டி மனுஷன் கட்டிக்குவான், தலையில துண்டை கட்டிட்டு குச்சி வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்போம். கவனிச்சீங்களா? அங்க அந்த நாடு ஒரு குரூப்பா மேயாது, கீழ்படியாது. அது அங்க அங்க நாலு கடி கடிச்சு போய் திரும்பி பார்த்தா அங்க பச்சை தெரிஞ்சு ஒரே ஓட்டம் அங்க, அதுக்குள்ள இவன் அங்க ஓடுவான், அங்க ஓடி போய் இந்த பக்கம் திறந்துட்டு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஓடிடு, அதை போய் திறந்துட்டு இருந்து சேர்த்துறதுக்குள்ள இன்னொன்னு ஓடிடுறாங்க. வேறையும் அவனை பாத்திருக்கீங்களா அவங்கள, அவன் ரொம்ப அலமோதுவானு சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா நாலு கால செடி மேல வச்சு சாப்பிட்டுருக்கும். ஆனா இந்த செம்மறி அப்படியே பண்ணிருக்குதான், அது பண்ணவே பண்ண எங்க வேணாலும் போயிடும், ஸ்டப்பானா இருக்கும், கீழ்படிதல் குணமே கிடையாது. இது யாரு பாத்தீங்கன்னா, ரெண்டு குரூப்பை பிரிக்கிற மனிதர்கள் மத்தியில கருத்துல அதான் என்ன அருமையான அடையாளம் பேசிட்டாரு. இவங்க யாரு எந்த குரூப்னா, அந்த உயிர் தெரிதல் வாய்ப்பு கொடுத்தும் கூட, அது மட்டும் இல்ல எல்லா கிருபைகளை காமிச்சால கூட மன திரும்பாத ஜனங்கள், அதான் வெள்ளாடு. ஏசாயா 26:10.
துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம், நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான்.
துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள, நீதினா தேவனுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்றது இல்ல, நீதி உள்ள இந்த தேசத்திலும் அவன் அநியாயம் செய்யறான், சுயநலமா வாழறதுக்கு பாக்குறான் அப்படிங்கிற. அப்போ அவனுக்கு அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஜனங்கள் தான் வெள்ளாட்டு ஜனங்கள். அப்ப இது எந்த காலத்துல நடைபெறுதுன்னா, நீதியை நீதியும் நியாயமும் எப்ப சொல்லித்தரப்படும், கர்த்தராக இயேசுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே. அப்போ சிலர் 17:31 படி, அப்போ சிலர் 17:31,
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார், அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படினார்.
ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாள் எவ்வளவு வருஷம், 1000 வருஷம். ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம், 24 மணி நேரம் நியாயத்திருப்பில்ல, 1000 வருடம் நடக்கும். அந்த 1000 வருடத்துல யார வச்சு பண்றாரு, கர்த்தராகிய இயேசு எப்படி பண்ணுவார், நீதியோடு நியாயத்தீர்ப்பார். இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர் ஜனங்கள் நம்ம இருக்கும் போது நியாயத்தீர்ப்பு கண்டு நம்ம ஆளுகள் எல்லாம் பயந்துக்கிறாங்க, நியாயத்தீர்ப்பே வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாரு, அவங்க அவங்க செஞ்சுக்கிற தவறுகள் பாவங்களுக்காக பயந்துக்கிறாங்க, பயந்துட்டு ஜீசஸ் நியாயத்தீர்ப்பே வேண்டாங்கிறார். ஆனா பைபிள வந்து நியாயத்தீர்ப்பு ஒரு ஆசீர்வாதமான நாள் உலகத்தின் ஜனங்களுக்கு, உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். ஆமா, விடுதலை நாள், அது கூட ரொம்ப அருமையான பாயிண்ட் தான், விடுதலை நாள் சொல்லலாம். அப்படி இருக்கும் போது இங்க வெள்ளாடு செம்மறியாடு குரூப் எப்படி பிரிக்கிறார், எதை வச்சு பிரிக்கிறாரு, அந்த செம்மறியாடு வெள்ளாடுக்குள்ள குணங்கள். சரி, இப்ப அது எப்படி, எந்த குணங்கள், எதை வச்சு, எந்த குணங்கள் வச்சு பிரிக்கிறாரு அப்படின்னா, அதுதான் இந்த ஊமையில ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறார். மத்தேயு 25:35, பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, இந்த குணங்கள், இந்த குணங்கள் வச்சுதான் கர்த்தர் செம்மறியாடு குரூப் பிரிக்கிறாரு. சரி, இது எப்படி, இதனுடைய பொருள் என்னப்பா? அப்ப ஜீசஸ் வந்து வீடு வீடா சாப்பாடு கேப்பாரா, மார்வேஸ்ட்ல வந்து பாக்கலாம், டெஸ்ட் பண்ணி பாக்கலாம், இவங்க சோறு போடுறாங்களா, தண்ணி கொடுக்கறாங்களா அப்படின்னு. அப்ப இது என்ன, நேரடி அர்த்தமா, இது ஊமை மொழி. அப்ப இதுல இருக்கிற மறைந்து இருக்கிற அடையாள மொழிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு முன்பாக இது வந்து சில கிரியைகள் செய்யணும் அவங்க, அதான் அதனுடைய பாயிண்ட் இல்லைங்களா, சில வேலைகள் அல்லது கிரியைகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க காமிக்கணும். சரி, இந்த கிரியைகள் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோர்னா ஜீசஸ் வந்து பேசுகிறார் மரித்தோர் பத்தி. எத்தனை வகையான மரித்தோர் பைபிள் சொல்லிக்குது, ரெண்டு வகை. ஒண்ணு வந்து அத சொன்னீங்களா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்ப ரெண்டு வகையான மரித்தோர், ஒரு மரித்தோர் யாரு, உயிரோட மரித்தோர், இப்ப நம்ம எல்லாம் தான் மரண தீர்ப்பில் இருக்கிறோம். இன்னொருத்தர் யாரு, செத்தே போயிட்டவர், பாதல குளிக்கலயே போயிட்டவர். ரெண்டு வகையான மரித்தோர், அப்போ உயிரோட மரித்தோர், செத்து போன மரித்தோர். அதான் இதை பத்தி நம்ம நியாயத்தீர்ப்பு நான் எடுக்கும்போது நான் விவரமா சொல்றேன், ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் ஆயிடும். மரித்தோர் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன், சரி அதை நீங்க வச்சுக்கோங்க. மரித்தோர்னா இந்த மரித்தோராகி சிறியோரையும் பெரியோரையும், சிறியோர் பெரியோர் என்ன அர்த்தம், சின்ன சின்ன குழந்தைகளும் பெரியவங்களுமா, சிறியோர் பெரியோர் யார் தெரியுங்களா, இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாங்களா, ஜனங்களே பிரிச்சு வச்சுக்கிறாங்க, இவர் பெரிய ஆளு இவர் சின்ன ஆளு. பெரிய ஆளுங்கிறவர் யாரு, பெரிய பணக்காரன், படிச்சவன், பதவியில் இருக்கிறவன் இல்லைங்களா, அவங்களா மாண்புமிகு சொல்றாங்க அவங்க. நம்மளை மாதிரி ஆளுக்குல ஒண்ணுமில்லாத ஜனங்கள் எப்படி சொல்றாங்க, ஒண்ணுமில்லாத சின்ன ஆளுங்க சொல்ற மாதிரி இல்லைங்களா. அப்ப சிறியோர் பெரியோர் இதெல்லாம் அடையாள மொழி, ஏன்னா இருக்கிறதுலயே ஆச்சரியமான அடையாள மொழி எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்த பூமியை விட அதை விட அதிகமான ஆச்சரிய மொழி அடையாள மொழி. சரி, அப்படி இருக்கும் போது சிறியோர் பெரியோரையும் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்புறம் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவையின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார். இந்த வசனம் பட்சம் காட்டிக்கிட்டா நியாய தீர்ப்பு கண்ணு நம்மளுக்கு என்ன வருது, பயம் வருது. ஆனா உண்மையிலேயே இந்த வசனம் எந்த காலத்துக்குரிய வசனம் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப மரித்தோரையும் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றன எந்த காலம், இது ராஜ்யத்தினுடைய காலம், ஜீசஸ் நியாயாதிபதியாக வருகிற காலத்துல. அப்போ இந்த தங்கள் தங்கள் கிரியைகளின் புனிதம் அதனுடைய அர்த்தம் பார்த்தா, முதலாவது என்ன, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தர் செஞ்ச தவறுகள்லாம் ஒவ்வொரு புத்தகத்துல எழுதி எழுதி வச்சு உயிரத்திலிருந்து வரும்போது எல்லாத்தையும் வரிசையில நிக்க வச்சு அட்ரஸ் எல்லாம் சொல்லி பாப்பா ரைட் உங்க பேர் என்ன கம்ப்யூட்டர் ஜீசஸ் வச்சிருப்பாரு கம்ப்யூட்டர் பேரெல்லாம் அடிச்சு அப்படி பெரிய ஒரு திரையை போட்டு இப்ப போடுங்கப்ப இவன் பண்ணதெல்லாம் அப்படிங்கிறார். அவன் உடனே போடுறாங்களா எப்படி இருக்குது பாக்கும்போது பயங்கரமா இருக்குது. அவன் அப்படியே அப்ப சொல்றாரு பாத்துட்டியா, நீயும் பாத்துட்டு ஊருக்கே நான் காமிச்சிட்டேன், நீ நேரம் நேரத்துக்கு போயிரு அடுத்தாலும் வையா உன் பேர் என்ன ரைட் என்ன அட்ரஸ் ரைட் வந்தாச்சு. அப்ப இவன் பண்ணதெல்லாம் போடுங்க போட்டு காமிச்சா எல்லாம் வருது பயங்கரமா வருது எல்லாம் பாத்துட்டா ஐயோ என்ன பண்ற. அப்ப நீயும் நேரம் நேரத்துக்கே போயிரு. இப்படியே வந்து கோடி கோடி ஜனங்களை வந்து நியாய தீர்ப்பு பண்றது ரிட்டர்ன் அனுப்புறது எங்க நரகத்துக்கு. இது என்ன இப்படிதான் நியாய தீர்ப்பு நடக்குமா, அதுவும் 24 மாதம் நடக்குன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஸ்பீடா செய்யணும் வேற, அது கையில சொன்ன போகணும் அப்படி பண்ணா கூட முடியாது போட்டு கூட. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத உபதேசங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசிட்டுக்கிறேன். அப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, மரித்தோராகி சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னா, புஸ்தகங்கள் அப்ப இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு அர்த்தம், க்ளோஸ் ஆயிருக்குது இப்ப என்ன இருக்குது. அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன எந்த புஸ்தகம், பைபிள். பைபிள் இப்ப என்ன இருக்குது, இப்ப இப்ப இப்பதுக்கு எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஊமை பாணியில அடையாள மொழியில தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக எல்லாம் அங்கங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சபையின் மக்கள் மாத்திரமே புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு, ஆனா உலகத்தின் ஜனங்கள் கூட தெரிஞ்சுக்குவாங்க. எப்போ 1000 வருட அத புஸ்தகங்கள் 66 புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்புறம் எல்லாம் திறக்கப்பட்டன சத்தியங்கள் எல்லாம் அவங்க தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்ட பின்பு என்ன நடக்கும், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் அப்படின்னு நடத்து. அதுவும் பைபிள், அது பைபிள் இல்ல, அது என்ன தெரியுமா, அது வந்து அந்த சத்தியங்கள தெரிந்து கொண்ட பின்பு சத்தியத்தின்படி நடக்கிறாங்களோ இல்லையாங்கிற ஒரு ரெக்கார்ட் அவ்வளவு. இன்னைக்கு நம்மளுக்கு கூட இருக்குது, இன்னைக்கு சபை மக்களுக்கு கூட அது இருக்குது. ஜீசஸ் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பேரை வந்து நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் சொன்னார் இல்லைங்களா. அப்போ அந்த ஜீவ புஸ்தகம் ஒரு புக்கு வச்சு எழுதிட்டு இல்ல, அந்த ஜீவ புஸ்தகம் என்பது தகுதி, தகுதி பாக்குறது. அப்ப சத்தியத்தின்படி நடக்கிறோமா இல்லையான்றது தகுதி, அது இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குது, நாளைக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு இருக்கும். ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்படும். அப்புறம் மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கவாறு நியாயத்தீர்ப்படுங்க. அது எப்படின்னா இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் வச்சுல, 1000 வருட மாசத்துல சத்தியங்களை கேட்டு தெரிந்த பின்பு என்ன மாதிரி கிரியைகள் காமிச்சிருக்காரோ அதை வச்சு அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும். அதாவது நித்திய ஜீவனா இல்ல மரணமா, ஜீவனுடைய ஆப்போசிட் என்ன, மரணம். ஜீவனுக்கா மரணத்துக்கா தகுதி உள்ளவர்களா அங்க பாக்குறாங்க, அதுதான் வந்து அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்ப என்ன கிரியைகள் காமிக்கணும் இவங்க அப்படின்னா, அதான் மொத்தம் 25 அதிகாரம் 39 நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி கிரியைகள் காமிக்கணும், சத்தியம் கேட்டு தெரிந்த பின்பு ஜனங்கள் இந்த கிரியை காமிக்கணும். இன்னைக்கு நம்ம கூட காமிக்கணும், நாளைக்கு உலகத்தின் ஜனங்கள் கூட காமிக்கணும். ஏன்னா எக்காலத்திலும் தேவனுடைய தீர்ப்பு அல்லது தேவனுடைய சட்டம் ஒண்ணுதான், மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அப்போ இது என்னன்னா, நான் பசியா இருந்தேன் எனக்கு நீங்கள் போஜனை கொடுப்பீர்கள் அப்படின்னா கொடுத்தீர்கள்ன்னா என்ன அர்த்தம், 1000 வருடம் மனசாச்சு இல்ல, இந்த மாதிரி பசியில துடிச்சுட்டு இருப்பாங்களா, பசி தாகம் உள்ள ஜனங்களா இருப்பாங்க, கண்டிப்பா எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிடும் இல்லைங்களா, ராஜ்யத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்ப இது இது வந்து நேரடி அர்த்தம் இல்ல. அப்ப சாப்பாடு தண்ணின்றது எதை குறிக்குதுன்னா, ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய தண்ணி, அதாவது தேவனுடைய சத்தியங்கள். அதான் இறைமையா சொன்னார் உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்களை நான் உட்கொண்டேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தல் 22:17 ரொம்ப முக்கியமான வசனம், அது சொல்லுது தண்ணி பத்தி.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பாராக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளவன்.
ஆமா, அப்போ அந்த ஆவியும் மனவாட்டியும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா, அப்புறம் கேட்கிறவனும் வா அப்படின்றாங்க. என்ன கொடுக்கறதுக்காக? ஜீவ தண்ணீர் கொடுக்கறதுக்காக. அப்போ விருப்பம் உள்ளவன் இலவசமாய் தண்ணீரை கேட்டு பெற்றுக் கொள்ள. அப்ப மூணு பேர் கொடுக்கறாங்க, யாராரு? ஆவி, அப்புறம் மனவாட்டி, அப்புறம் கேட்கிறவன். மூணு பேர் கொடுக்கறாங்க. யார் அப்ப அவங்க எல்லாம்? அப்ப ஆவி என்பது என்னன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஏன்னா ஆவியின் சரீரத்தில் இப்ப இருக்கிறார், அந்த அடையாள மொழியில அங்க பேசுறது வெளிப்படுத்தல. ஆவியானவர் சொல்லிக்கிறது இல்லைங்களா, நம்முடைய ஜீசஸ் தான். அப்ப மனுஷனாக இருந்தார், இப்ப எப்படி இருக்கிறாரு? ஸ்பிரிட் பீயிங்கா இருக்கிறார், வல்லமை உள்ள ஸ்பிரிட் பீயிங்கா இருக்கிறார். அதான் ஆவி. மனவாட்டின்றது யாரு? சபை. கிறிஸ்துவும் மனவாட்டியும் ராஜ்யத்தில தேவனுடைய சத்தியங்களே கொடுப்பாங்க. அப்புறம் கேட்கிறவனும் வா அப்படின்னு சொல்றான் நம்ம. அப்ப கேட்கிறவன் யாரு அப்படின்னா, மறித்து உயிர் தெரிந்து வந்த ஜனங்கள்ல இன்னைக்கு நம்ம கேட்கிற சக்தி எல்லாத்துக்குமே இல்ல. கேட்டு புரிந்து கொள்ளுகிற சக்தி எல்லாத்துக்கும் ஒரே சமமாக இருக்குதா? கிடையாது. இப்ப ஒரு டீச்சர்களுக்கு தான் தெரியும், 56 பேருக்கு வகுப்பு எடுக்கிறாங்க ஒரே மாதிரி தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எத்தனை பேர் வாங்குறான்? ஒருத்தன ரெண்டு பேர் வாங்குறான், அவ்வளவு. 10 பேர் தான் வாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப மத்தவங்களை மக்கள் அர்த்தமா? அர்த்தம் அவங்களுக்கு புரியுது இல்ல, அவங்களுக்கு புரியாது. டீச்சர் வந்து கிளாஸ் முடிஞ்சு பயிற்சிக்கு போயிடுவாங்க. அப்ப அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க? பசங்க புரியாதவன் புரிஞ்சுகிட்ட வந்து புரியாத புரிஞ்சது எப்படி ஆச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுறா அப்படின்னு போது அந்த பையன் என்ன பண்ணுவான்? அந்த பையனுக்கு இல்ல, அந்த பையன் லெவலுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கும் போது சுலபமாக புரிந்து கொள்வான். என்ன வாய்ப்பு பாத்தீங்களா? அப்ப ராஜ்யத்துல உயிர் தெரிந்து வரக்கூடிய ஜனங்கள் கேட்கறவன், அவனே கேட்கறவன், புரியாத ஜனங்களுக்கு என்ன பண்ணும்? புரிய. ஏன்னா டீச்சிங்ஸ் இருக்கும், ஆனா சில பேருக்கு புரியாது. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், சத்தியத்தில் மேல ஆசை இருக்கும், ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்ல. அப்ப கேட்கறவன் என்ன பண்ணும்? தான் கேட்டதை மத்தவனுக்கு. அதான் அந்த மெத்தட் அங்க பயன்படுத்துறார். அது எப்படி? இலவசமாக பெற்றுக் கொள்ள கடவன். அதான் சொல்றேன், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீர்கள் அப்படின்னா நேரடி அர்த்தமே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுகள்ல சாப்பிடுறோம், சாப்பிடும் போது யாராவது வந்துட்டா நம்ம என்ன பண்றோம்? சோறு கொடுக்கணுமா கொடுக்கலையா? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க, சாப்பிட போக வேணாம் சொல்றமே இல்லைங்களா? ஏன் அந்த புத்தி வருது நம்மளுக்குள்ள? ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு? காப்பி குடிச்சிருந்தா காப்பியாவது குடிங்க சொல்றமே இல்லையா? வந்தோடனே தண்ணி கொடுக்குறோம், என்ன காரணம் அது? எல்லாம் ஒரு அடையாள மொழி. தேவன் வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியம், அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய நோக்கம் வச்சிருக்கிறார். அப்ப ராஜ்யத்துல இந்த ஆவிக்குரிய சாப்பாடு, ஆவிக்குரிய தண்ணி ஒருத்தர் நல்லா திருப்தியா சாப்பிட்டு புரிஞ்சுட்டான்னா புரியாத ஜனங்களுக்கு அவன் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும், அவன் வந்து உதவி செய்யணும். அதைத்தான் ஜீசஸ் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன் நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீர்கள். அப்புறம் என்ன நெக்ஸ்ட்? 36:35, அந்நியனாக இருந்தேன் என்னை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள். அப்ப இந்த செம்மறியோட வகுப்பார் யாருன்னா, இந்த சத்தியங்களை கேட்டு நன்றாக புரிந்து கொண்ட பின்பு அந்த வைராக்கியத்தோடும் அன்பு, அன்புள்ள மக்களாக இந்த குவாலிட்டி எல்லாம் செய்யணும்னா கண்டிப்பா அன்பு இருக்கணும். இல்லைன்னா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டே இருப்பாங்க, யாரு வந்தாலும் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் அப்படியே அவ்வாறு வயிறு நினைச்சா போதும். சில பேர் கவனிச்சிங்களா, சுயநலமானது. ஆனா மெஜாரிட்டி அப்படி இல்லை, நம்ம தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது இல்லைங்களா. யாரு வந்தாலும் என்ன பண்றோம்? யாரு வந்தாலும் வாங்க, முதல்ல அவங்களுக்கு இலை போடுவோம், அடுத்துதான் நம்ம சாப்பிடுறோம், சொந்தக்காரருக்கு தான் முதல் போடுவோம், கெஸ்டுங்களுக்கு லாஸ்டா தான் நம்ம சாப்பிடுறோம். நம்மளுடைய பிரதான சில பேருக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. நீங்க ஃபாரின் கல்ச்சர் எல்லாம் போனீங்கன்னா அவங்க மாதிரி சாப்பிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு தேவையான பிளேட் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது அப்படி எல்லாம் கூட இருக்கு. ஆனா இது ஒரு சுபாவம் தேவன் வச்சிருக்கிறார். அதே போல தான் இங்க, நான் அந்நியனாக இருந்து நீங்கள் என்னை சேர்த்து. இது வந்து எந்த குணநலத்தில் வரும்? பேஸ் அன்பு இல்லைங்களா. இங்க சபைக்கு நம்மளுக்கு கூட தேவன் கொடுத்துக்கிற கட்டளை எது? அன்பு தான். முதலாவது தேவனையும் நேசிக்கணும், புல்லன் புல் நேசிக்கணும். ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அதே போல தான் ராஜ்யத்துல சத்தியங்கள் தெரிந்து கொண்ட பின்பு உலகத்தின் ஜனங்கள் நடக்க வேண்டிய ஒரு மெத்தட். அப்போ அவங்க கண்டிப்பா செய்யணும், அதை வந்து அவர் பாக்குறாரு. அப்ப யார் செய்வாங்கன்னா செம்மறியாடு வகுப்பார். அவங்க வந்து அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டிருந்த என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கு நம்ம அதை பத்தி, நம்ம உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம தனியாக கிளாஸ் எடுக்கலாம், அது வேணா நெக்ஸ்ட் வீக் எடுத்துடலாம். 4 வகையான உயிர்த்தெழுதல் பத்தி. உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கணும்னா, இப்ப செத்து போனவங்க பிரேத குழியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம், சில பேர்த்த வந்து நெருப்புல அரிச்சிட்டோம், கேன்சர்ல செத்து போயிட்டான், இல்ல வந்து கிட்னி ஃபெயிலில் செத்து போயிட்டான், மீண்டும் ரிட்டர்ன் அவன் அந்த குழிலிருந்து என்ன சொன்னா, ஏதோ ஒருத்தான் வருவான், அதே வியாதியோட அதே கேன்சரோட வந்துருவான். அதுல என்ன அது மட்டும் அதே பாவத்தோட வந்துடும். பாவம் மட்டும் இல்ல, அதே பலவீன சரீரத்தில் வருவோம். அது வந்து அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமே இருக்காது. அப்ப உயிர்த்தெழுதல் தேவன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்ல எங்கேயோ சுடுகாட்டுல உயிர்த்தெழ வச்சா நம்ம வீட்டுல இருக்கிறதா லாபமா? அப்போ அந்த செத்து போனவங்க எங்க வந்தா சந்தோஷமா இருக்கும்? அவங்க அவங்க வீட்டுல இருக்கணும் இல்லைங்களா? அவங்க வீட்டு இப்ப எங்க தாத்தா இல்ல, இப்ப எங்க தாத்தா எங்க வந்தா சந்தோஷம்? அவர் எங்கேயோ ஒரு கிராமத்தில் உயிர் தெரிந்தவர்னா நம்மளுக்கு என்ன தெரியும் உயிர் தெரிந்தாரா இல்லையா நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்போ உயிர்த்தெழுதல் எப்படி தேவன் பண்ண போறாங்கன்னா, நம்ம கேட்கணும். அதான் அவருடைய மெத்தட், தேவனுடைய மெத்தடே அத்தான். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்படி நம்ம குழந்தைங்க அப்பாட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க அது மாதிரி, இது கட்டளை இல்ல ஜெபம். அப்போ ஒவ்வொருவரும் அந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்தின் மக்களுக்காக என்ன பண்ணும், ஜெப செய்யணும். தேவன் இன்னைக்கு எங்களுக்கு எங்க அப்பாவை கொண்டு வந்துருக்கோம். அப்ப எல்லா சந்திப்பும் நம்ம செத்து போய் என்ன பண்றோம், ஃபாதர் எக்ஸ்பயர்ட் ஷார்ட் இமீடியட்லி எல்லாத்துக்கும் கொடுத்துறோம். ஆனா உயிர்த்தெழுதல் வரும்போது எப்படி கொடுப்போம்? டெலிகிராம், மை ஃபாதர் இஸ் கமிங் டுடே ஷார்ட் இமீடியட்லி. அப்ப எல்லா சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, எல்லா வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சேர்ந்து ஜெப செய்யும் போது தேவன் ஆச்சரியமாக அந்த சரீரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருவார். அப்ப இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதை நான் டீட்டெயில் அப்புறம் உயிர்த்தெழுதல் கிளாஸ்ல. அப்போ அவர் அவரு அங்க அவங்க அப்பா வரும்போது ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, எங்க அப்பாவை நான் வர வைக்கிறேன், நீங்க எங்களை வர வச்சீங்களா? அப்ப அவர் எல்லாம் சேர்ந்தவனா சேர்ந்து அவர் அவங்க அப்பா. அப்ப ஜப செய்வாங்க. அப்ப ஜப செய்யும் போது நம்மளுடைய குடும்பம் நம்முடைய சொந்த பந்தத்துக்கு தான் நம்ம ஜப செய்வோம். ஆனா எத்தனையோ பேர் அப்பா அம்மா தெரியாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல. எத்தனையோ பேர் வந்து குழந்தைகளிருந்து பெரியவங்க இருந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அங்க இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்கு எல்லாம் யாரு ஜபிக்கிறது பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணும், அந்த ஜனங்களுக்காக கூட இந்த உலகத்தின் ஜனங்கள் ஜபிக்கணும். அப்படின்னா யாருன்னு பர்டிகுலரா சொல்லி சொல்லி ஜபிக்கணும். அதனாலதான் தேவன் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, சில பைத்தியக்கார சில ஏழைகள் எல்லாம் அவங்க சில வீடுகளுக்கு முன்பா சுத்த வச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கோனா இதெல்லாம் சாதாரணமா நடக்குதுன்னு. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவன் கொஞ்ச நாள் அந்த ஸ்ட்ரீட்லயே நடந்துட்டு இருப்பான், அங்கங்க பீடி குடிச்சிட்டு அப்படி இப்படி அங்க உட்காந்துக்குவான், ஏதாவது சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பா. கொடுக்கறது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மாதிரி நாள்தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடுவோம் யோசிச்சிங்களா? ஆனா அவனுடைய நினைவுகள் நம்ம மனசு விட்டு போகவே போக தேவன் அதுக்குதான் வச்சிருக்கிறோம். ராஜ்யத்துல அந்த ஆளுக்காக நீ ஜெபம் பண்றியா உங்க வீட்டு அப்ப ஜெபம் செய்யும் போது என்ன ஜெபம் செய்யணும், தேவன் எங்க வீட்டு முறையை ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான், அவங்க அப்பா அம்மா இல்ல யாருமே இல்ல, அவன் முடியெல்லாம் பரட்டை முடிய போட்டுருந்தான், கழுக்கு துணி போட்டிருந்தான், சாப்பாட்டுக்கே வரையும் எங்க இருக்கான்னு தெரியல. அவனை நீங்க நம்ம வீட்டுக்கு வர வச்சிருங்க, நாங்க என்ன பண்றோம், எங்க வீட்டு நாங்க சேர்த்துக்கிறோம், பாவம் எங்க இருக்கானு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஜெபம் செய்யும் போது கருத்தர் அங்க ஒரு கணக்கு பண்றாரு. அதான் சொல்றாரு, நான் அன்னியனாக இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீர்கள். அடுத்தது 36 வசனம் படிங்க, துணி இல்லாமல் இருந்தேன் எனக்கு நீங்கள் துணி கொடுத்தீர்கள் அப்படின்னு நேரடியா இருக்குமா இல்ல? அப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு அந்த துணி என்பது அடையாள மொழி, நீதியின் வஸ்திரம். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தேவன் போட்டிருக்காரு, இயேசு மேல் விசுவாசம் வச்சதுனால கர்த்தர் நம்மளுக்கு இப்ப என்ன கொடுத்திருக்காரு, நீதி. நம்மளை நீதிமானாக நினைச்சுக்கிறார், பெரிய ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு இந்து முஸ்லீம் புத்திஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல, நீதியின் வஸ்திரமே இல்ல. அவங்க உயிர்த்திருந்து வராங்க, ஆனா அவங்களுக்கு மேல துணி இல்ல, நீதியின் வஸ்திரம் இல்ல. அப்ப என்ன பண்ணும், எப்படி செத்தங்களும் அப்படியே வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணும், ஜீசஸ் பத்தி அந்த உலகத்தின் ஜனங்கள் ஜீசஸ் பத்தி ஏற்றுக்கொண்டவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் அந்த உயிர் தந்து வர ஜனங்களுக்கு உதவி செய்யணும். எதுக்காக, அவங்களுடைய நிர்வாணம் மூடப்படுறதுக்காக. அவங்க நீதியின் வசம் ஜீசஸ் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணணும். அதான் சொல்றாரு, துணி இல்லாமல் இருந்தே நீங்கள் எனக்கு துணி கொடுத்தீர்கள். அடுத்தபடியாக அவங்களுக்கு எப்படி ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாம நம்ம எல்லாம் போய் பாக்குறோம், அது மாதிரி ராஜ்யத்துல நான் வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்கன்னா ராஜ்யத்துல வியாதி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. என்ன வியாதி அப்போ, பாவ வியாதி தான். நிறைய பேர் சத்தியமெல்லாம் கேட்டு கூட பாவத்திலிருந்து விடுபடவே முடியுது இல்ல, அந்த கையும் அந்த ஐம்புலன்களும் பாவம் செய்யறதுக்கு தான் பிடிக்குது. சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு ஆசைப்படுது, மனசு ஆசைப்படுது, ஆனா செயல்பாட்டுல பண்ண முடியல, ரொம்ப பாவத்துல மூழ்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். உயிர் தந்து வரும்போது அதே பழக்கத்துல வரானுங்க. அப்ப அந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், வியாதி பாவ வியாதி இருக்கிறாங்க அவங்களை போய் பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உற்சாகம், அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், தேவனுடைய வசனங்கள், அன்பாக அவங்களை நேசித்து அவங்களுக்கு வந்து விஷயங்களை சொல்லித்தரும் போது அவங்க பாவத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொல்றாரு, வியாதியா இருந்தே என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள். அப்புறம் காவலில் ஜெயில இருந்த, அப்ப ராஜ்யத்துல ஜெயில வச்சு கம்பெனி வச்சிருப்பாரு. அப்ப ஜெயில இருந்தேன்னு அர்த்தம், எந்த ஜெயில மனுஷங்க மாட்டிருக்கிறான் இல்ல, இந்த சாவு சாவுக்குழி போட்டு மூடிடுறாங்க, சிறையில போட்டு போட்டு பூட்டு போடுற மாதிரி புதைச்சி போட்டிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் அது திருப்பி அதே பாயிண்ட் வருது. அநேகம் பேர் மறித்து உயிர் தெல்லாமல் இருக்கிறார். அப்போ அண்ணாதிகளாக இருக்கிறாங்க, நிறைய வந்து அட்ரஸ் இல்லாமல் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில அந்தந்த ஜனங்களுடைய பார்வையில பட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண, அவங்களுக்காக ஜபசனா தான் வெளியில வருவாங்க. ஆனா கேட்டதே கிடைக்கும், அது தேவனுடைய மெத்தட். அப்போ மறித்து எந்த விதமான உதவிகளும் இல்லாத ஜனங்களுக்காக அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் அவன் அந்தந்த மக்களுக்காக ஜப செய்யும் போது கண்டிப்பாக தேவன் அவர்களை உயிரோட கொண்டு வருவார். அப்ப கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஒரு விசுவாசம் இன்னும் ஜாஸ்தியாகும். நம்மளுக்கும் ஆகும், ஜபிக்கிறவனுக்கும் ஆகும், வர வந்தவனுக்கும் ஆகும். அப்ப தேவனுடைய சத்தியங்கள் கேட்டு நடப்பான். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது பிரதர்ஸ், நான் வந்து இன்னொரு டைம் வேணா நம்ம நிதானம் எடுக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறோம். இதனுடைய பேஸ் என்ன குவாலிட்டி? அன்பு. அது மட்டும் இல்ல, அது எப்படி செய்யறாங்க தெரியுமா? அந்த வசனத்துல போறீங்க, மத்தேயு 25 அதிகாரம் 37 வசனம். சரிங்களா, அப்ப இந்த தேவனுடைய சத்தியம் எல்லாம் கேட்டு நடக்கும் போது இவங்க இந்த மாதிரி உதவிகள் செஞ்சிருக்கிறாரு. ஆனா என்ன கேக்குறாங்க பாத்தீங்களா, எப்ப நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், எப்ப நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க செஞ்சது அவங்களுக்கு தெரியும். அப்ப யதார்த்தமா செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த சுபாவம் வந்துட்டு இருக்குது. அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது, 40 வசனம்.
அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் பெரியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
ஜீசஸ் ராஜாவாக இருக்கும் போது என்ன சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர். அப்ப உலகத்தின் ஜனங்கள் கூட ஜீசஸ்க்கு என்னங்கிறாங்களா, உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் கூட வந்து நம்ம அவருக்கு சகோதரர், நம்மளுக்கு சகோதரர் இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு வெறுக்க முடியும் உலகத்தின் ஜனங்கள, ஏதோ பாவத்துக்கு அடிமையாட்டுக்கிறாங்க. ஜீசஸ் தெரியல, தெரிஞ்சவங்க நடக்க மாட்டாங்க. அப்படி பல விதமான அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு சில பேர், அவங்களுக்கு இருக்கு டைம். ஆனா அவங்களும் கூட யார் தான், நம்மளுடைய சகோதரர். அப்ப ஜீசஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மிகவும் சிறியவராகினா ரொம்ப சிறுமைப்பட்டவராகிய ரொம்ப சின்ன ஆளுங்க பாவம், அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அது நீங்க எனக்கே, அதுதான் சொல்றேன், அதுதான் நீங்க அவங்களுக்கு செஞ்சா எனக்கு செஞ்ச மாதிரி. இன்னைக்கு சபைக்கு கூட அப்படிதான் சொல்லிக்கிறாரு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்க ஒரு கலச தண்ணி கொடுத்தா நீங்கள் 100 மடங்கு நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. அப்ப பரிசுத்தவர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் அந்த உதவி செய்யணும், எல்லா வகையிலும், ஆவிக்குரிய வகையிலும் சரி, உலகத்தின் பிரகாரம் சரி, கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய சுபாவம் அப்படி இருக்கணும், வலுக்கட்டாயமாக இல்ல சுபாவமா இருக்கும். அதே போல 1000 ஆண்டு அரசாட்சியில் கூட உலகத்தின் ஜனங்களுக்கு அந்த சுபாவம் யதார்த்தமாக வர வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த 1000 வருடமாக உயிர் தந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு எவ்வளவு வருஷம் டைம் கொடுக்கிறாரு, நியாய தீர்ப்புக்காக போன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், ஒவ்வொருவனுக்கும் 100 வருஷம், எவ்வளவு மேக்சிமம் இயர்ஸ் கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப அந்த அவ்வளவு வருஷங்கள் அவன் சத்திய கேட்டு அவன் தகுதி அடையும் போது என்ன சொல்றது தெரியுங்களா, ஆசீர்வாதம் 34 வருஷம் பாருங்க. செம்மறியாடு வகுப்பார் வலது பக்கத்தில் நிக்கிறாங்க, உலக தோற்றம் முதல் எங்க அப்பா, நம்ம அப்பா உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, அந்த ராஜ்யத்துல நீங்க போங்க. அதான் இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலதனம் இல்லை, வருத்தம் இல்லை, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போயிருங்க. பல்லவத்துக்கு இல்ல, பூலோகராஜ் பல்லவத்தில் சித்தம் செய்து போல. ஆனா உலகத்தின் ஜனங்களுக்கு எங்க ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்காரு, பரலோகத்தில் இல்ல பூலோகத்தில். ஆனா இன்றைக்கு சபை மக்களுக்கு தகுதி அடைந்தா நம்மளுக்கு அங்க வாய்ப்பு வச்சிருக்கு, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அப்போ உலகத்தின் ஜனங்களுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் செம்மறியாடு குரூப். ஆனா வெள்ளாடு குரூப்புக்கு பார்த்து என்ன சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுக்கல, இவங்க எல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது நீங்க எனக்கு செய்யல. அப்போ நீங்க அவங்க கேக்குறாங்க, எப்ப ஆண்டவனே நீங்க எங்கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, 45.
அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே.
ஆமா, அப்ப ஒருத்தர் ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பு காமிக்கல. அப்ப இந்த ஒருவருக்கு ஒருவர் நீங்க அன்பு காமிக்கலனா அந்த அன்பு யாரும் காமிக்கலன்னு அர்த்தம், எனக்கே நீங்க காமிக்கல, அதனால நீங்க எங்க போகணும். 41 வசனம், 41.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள்.
அதான் அந்த துன்மார்க்கு தயவு செய்தால் நீதியை கட்டுக்கொள்ளாத ஜனங்கள். அப்ப பிசாசுக்காகவும் அவர் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னி. அப்ப நித்திய அக்னிங்கிறது என்ன, அவியாத அக்னிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம். அவியாத அக்னிங்கிறது என்ன, அதாவது அவர்கள் மேல் வரக்கூடிய தீர்ப்பை யாரு தடுக்கவே முடியாது இஸ்ரேல் ஜனங்கள் மேல. இங்க நித்திய அக்னிங்கிறது என்ன, நிரந்தரமான அழிவு. ஏன்னா செம்மறியாடி விளையாட ஒரு அடையாளம் இருக்கும் போது நித்திய அக்னின்றது கூட ஒரு அடையாளம். அப்ப நித்திய அக்னி என்பது என்னன்னா, நெருப்புக்குள்ள ஒரு பொருள் போட எப்படி ரிட்டர்ன் கிடைக்காது, அது மாதிரி நித்திய ஜீவனுக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல. 46 வசனம் படிச்சு முடிக்கலாம். 46 அதுல
நீதிமான்களோ
நித்திய ஜீவன் ஆப்போசிட் என்ன, நித்திய ஆக்கினை. நித்திய ஆக்கினைங்கிறது என்ன, நித்திய மரணம், நித்திய அழிவு. போட்டு நித்திய அழிவு அல்லது இரண்டாம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னைக்குமே அது ரூல் தேவன் மாத்த மாட்டான். நெருப்புல போட்டு வேகடிக்கிறது இல்ல, வேண்டாத பொருள் அதை சாகடிக்க வேண்டியது அவ்வளவு. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு செம்மறியாடு வகுப்பாரும், நித்திய அழிவுக்கு வெள்ளாடு வகுப்பாரும் அங்க ஜனங்கள் கூட பிரிக்கிறார். ஆனா அந்த நித்திய அழிவுக்கு போகிற ஜனங்கள் நிறைய ஜனங்கள் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. வெள்ளாடு வகுப்பு ரொம்ப கம்மி ஜனங்க தான் இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய கிருபைகள் அவ்வளவு பெருசா இருக்கும், எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க. மேக்சிமம் கொஞ்சம் ஜனங்கள் தான் அங்க போறத நம்ம பாக்குறோம். சரி, இதுதான் வந்து இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற 3 அறுவடைகள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நான் பார்க்கிறேன். உரிமையோடு கேட்டவங்க எவரையும் தேவன் ஆசிரியர் போறாங்க. மீண்டும் மருத்துவ வார்த்தையில நான் போறேன்.
அன்பன் சோர் சோர்லே 3 அறுவடைகள் நாம் பார்த்தோம். அதை பத்தி முழுசா நல்லா தெளிவா சகோதரன் எடுத்தாரு. சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி ஜபமாக சகோதரர் சம்பத் அவர் ஜபிக்குமாறு.
மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான மாலை வேளையிலும் தேவனே, உம்முடைய சத்திய வேத வசனங்களை கர்த்தாவே பகிர்ந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் கண்களை நீர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, அப்பா கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் எங்கள் இருதயத்திலே பதித்து அதன்படியாக நாங்கள் கை கொண்டு நடக்கும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக சிரித்து மன்றாடுகிறோம். செய்து கொடுத்த தாசரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. இதற்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சிரித்து மன்றாடுகிறோம். மீண்டும் நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்குவதை உம்முடைய வசனங்கள் எங்களை வழி நடத்தும்படியாக சிரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் தகப்பனே.